السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا الله அடியார்களே இந்த கல்வி சபையில் உங்களை வரவேற்றவனாக உங்களுக்கு முன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். இன்றைய இந்த கல்வி வகுப்பின் தலைப்பு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட போர்க்களங்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அதே தலைப்பின் கீழ் பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். தலைப்பு சற்று சிரமமாக இருந்தாலும் முடிந்த அளவு இந்த தலைப்பை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்வது, இந்த தலைப்பிலிருந்து நாம் இப்போது நம்முடைய காலத்தில் அடைய வேண்டிய பலன்கள் என்ன, நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள், நாம் கொண்டிருக்க வேண்டிய சிந்தனைகள், நாம் எடுக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன, புரிகிறதா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர்களை சரியாக எப்படி புரிந்து கொள்வது ஒன்று. இரண்டாவது, நமது வாழ்க்கையோடு இந்த போர்கள் எப்படி சம்பந்தப்படுகின்றன, சிந்தனை ரீதியாக முதலாவதாக, சிந்தனை ரீதியாக. இரண்டாவது, செயல்பாடுகள் அடிப்படையில் நாம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களிலிருந்து படிப்பினைகள் பெறுவது. இது இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு நாளுடைய அமர்வின் நோக்கமாக மைய கருத்தாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் இதன் அடிப்படையே அமைதியின் மீதும் சமாதானத்தின் மீதும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏன், இஸ்லாம் என்பதற்கு என்ன பொருள், இஸ்லாம் என்ற அந்த மூல வார்த்தை அமைதியை ஏற்படுத்துவது, கட்டுப்படுவது. சில்ம் இதனுடைய இன்னொரு ஒரு மூலப்பதம் சில்ம் என்று சொல்லப்படும். யா யுஹல் லதீன அமனுது குலு ஃபி ஸில்மி காஃபா அல்லாஹ் கூறுகிறார். மேலும் சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லும்போது வஇன் ஜனஹு லிஸ்ஸில்மி ஃபஜ்னஹ் லஹா, அதாவது ஒப்பந்தமாகிக் கொள்வது, இணக்கமாகிக் கொள்வது, பிணக்குகளை தவிர்த்துக் கொள்வது. நான் சொல்கிற விஷயம் புரியுதா, புரியல எனக்கு சொல்லுங்க, திரும்ப நம்ம சொல்லுவோம் இன்ஷால்லாஹ். ஏன்னா இது வந்து பயான் அல்ல, நான் பாட்டுக்கும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க, உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை உங்களுடைய உணர்வுகளோடு நீங்கள் புரிய வேண்டும். இந்த சில்ம் என்ற பதம் இஸ்லாமிற்காக குர்ஆனிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்துகிறது, இணக்கமாகிக் கொள்ளுதல், பிணக்கை தவிர்த்துக் கொள்ளுதல், முரண்பாடு போக்குகளை தவிர்த்துக் கொள்ளுதல், சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக் கொள்ளுதல், முடிந்த அளவு சமாதானமாக சென்று விடுதல், முடிந்த அளவு சமாதானமாக இணக்கமாக அன்போடு பாசத்தோடு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு வாழுதல், இது இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற அருளாளன் என்று தனக்கு பெயர் வைத்தான் அர் ரஹ்மான். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன் என்று அவன் தனக்கு பெயர் வைத்திருக்கிறான். அர் ரவுஃப், அல் வதூத். இந்த அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் கொல்லப்படுவதை விரும்புவானா அல்லது தன் அடியார்கள் நிம்மதியாக வாழ்வதை விரும்புவானா? நிம்மதியாக வாழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் வாழ்க்கையை படைத்தான், இந்த துன்யாவின் வசதிகளை நமக்காக படைத்து தந்திருக்கின்றான். எப்போது அல்லாஹ் விதித்த மரணம் வருமோ அந்த மரணத்திற்கு முன்பாக நம்மை நாமே அழிவில் தள்ளிக் கொள்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. ஒலா துல்கூபி ஐதீக்கும் இல தகலுக்கா, உங்களை அழிவில் நீங்கள் போட்டுக் கொள்ளாதீர்கள். சரியா? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த போர் என்பது, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை போர் என்பது சிலர் எண்ணிக்கொள்வது போன்று இதனுடைய அடிப்படை நோக்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் போர் அடிப்படை நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால் அது ஒன்று ஈமானுடைய ஆறு அம்சங்களில் சேர்த்து ஏழாவது அம்சமாக சொல்லப்பட்டிருக்கும், இல்லை இஸ்லாமுடைய ஐந்து அம்சங்களோடு சேர்த்து ஆறாவது அம்சமாக சொல்லப்பட்டிருக்கும். புரிகிறதா? ஈமானுடைய அம்சங்கள் என்ன என்று கேட்கப்பட்ட போது ஆறு விஷயங்களை சொன்னார்கள், அதில் போர் இல்லை. இஸ்லாமுடைய அடிப்படை என்னவென்று கேட்கப்பட்ட போது ஐந்து விஷயங்களை சொன்னார்கள், அங்கே போர் இல்லை. புரிகிறதா? சிலருக்கு சில சந்தேகம் வரலாம், அந்த சந்தேகங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அநேகமாக உரை முடியும் பொழுது அந்த சந்தேகங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கிவிடலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை போர் என்பது அடிப்படையான ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்திருந்த போதே, நீங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட அபூபக்கர் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது இன்னும் சிலர்கள் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, சண்டை இடுங்கள், யுத்தம் செய்யுங்கள், ஷஹாதத் உயர்ந்த பதவிதானே, ஷஹீதாகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருப்பான். ஆனால் அப்படி பிறப்பித்தானா? பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரையும் அம்மாருடைய குடும்பத்தாரையும் பார்க்கிறார்கள், கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாகிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே கடந்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ஆல யாசிர், யா ஆல யாசிர், இஸ்பிரு ஃபைன்ன முஈதகுமுல் ஜன்னா. யாசிருடைய குடும்பத்தார்களே, சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கமாக இருக்கிறது. சுமையா தனது பிறப்பு உறுப்பிலே ஈட்டியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே சுமையாவை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுமையா சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், சொர்க்கத்திலே சந்திப்போம் என்று சொல்கிறார்கள். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டே சென்றால் தெளிவான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். குர்ஆனிலிருந்தும் புரியலாம், நிகழ்வுகளிலிருந்தும் புரியலாம், ஹதீஸுகளிலிருந்தும் புரியலாம். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹான ஹதீஸ், லா தத்மன்னு லிகாஅல் அதுவி, எதிரிகளிடத்திலே சண்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஸல்லல்லாஹு ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே முதலில் ஆஃபியத்தை கேளுங்கள், பாதுகாப்பை கேளுங்கள், சுமூகத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள். புரிகிறதா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால், போர்தான் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால், நீங்கள் பொறுமையாக இருங்கள். மக்காவிலே இது குறிப்பாக, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்பதாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. சில சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் போரை கடமையாக்குங்கள், நீங்கள் போரை கடமையாக்குங்கள், நாங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். சூரா அன்-நிசாவுடைய 77வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அலம் தர இலல் லதீன கீல லஹும் குஃபு ஐதியக்கும் வஅகீமுஸ் ஸலா வஆதுஸ் ஸகா ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதால் اذا فريق منهم يخشون الناس كخشيه الله وقالوا ربنا لما كتبت علينا القتال لولا اخرتنا الى اجل قريب قل متاع الدنيا قليل والاخره خير لمن اتقى ولا تظلمون فتيلا
சில அறிஞர்களுடைய கருத்தின்படி, இது மதீனா வந்ததற்கு பிறகு அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவிற்கு சற்று முன்பதாக அவர்கள் வந்து அனுமதி கேட்கிறார்கள். எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், இந்த காசிர்களை ஒரு கை பார்த்து விடுகிறோம் என்று. அப்போது அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான், இல்லை, அனுமதி இல்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, கையை கட்டிக்கொள்ளுங்கள். எப்படி? குஃபு ஐதியக்கும், கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள், அரைந்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், இடித்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், குத்தினாலும் சகித்துக் கொள்ளுங்கள், தள்ளினாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், குஃபு ஐதியக்கும், கையை நீட்டாதீங்க. சாதாரண கட்டளை அல்ல. அகீமுஸ் ஸலா, தொழுகையை சரியாக தொழுது வாருங்கள். வஆதவு ஸகா, ஸகாத்து கொடுத்து வாருங்கள். ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதால், சரி, பின்னால் போர் கடமையாக்கப்பட்ட போது, முதல்ல கடமையாக்க சொல்லி கேட்டாங்க, அல்லாஹ் கடமையாக்க மாட்டேன், பேசாம பொறுத்துக்கொண்டு சகித்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். பிறகு போரை அல்லாஹ் கடமையாக்கினான். அப்போது அந்த மக்களில் ஒரு கூட்டம் பயந்தார்கள், மக்களை பயந்தார்கள், அல்லாஹுவை பயப்படுவது போன்று அல்லது அதை விட அதிகமாக. நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், நபியே, போர் இந்த கடமையாக்கப்பட்ட சட்டத்தை இன்னும் கொஞ்சம் தாமதித்திருக்கலாமே, இந்த போரை இப்போது கடமையாக்கி இருக்க வேண்டாமே, இன்னும் கொஞ்ச காலம் எங்களுக்கு அவகாசம் கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று அவர்கள் கூறினார்கள். புரிகிறதா? இந்த வசனங்களிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஏனைய ஹதீஸுகளிலிருந்தும் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எண்ணுவது போன்று இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை, எல்லோரும் போர் செய்து ஆக வேண்டும், போர் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்று நினைப்பது போன்று அல்ல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் பதிவான செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குலஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு பனு உமையா என்ற கோத்திரத்திடத்திலே ஆட்சி அதிகாரம் இருந்தது. அல்ஹம்துலில்லா, அவர்களிடத்திலே பல நன்மைகள் இருந்தன, சில தீமைகள் இருந்தாலும் நன்மைகள் மிகைத்திருந்தன. ஜிஹாதை நிலைநாட்டினார்கள், இஸ்லாமிய அரசாங்கத்தை வலுப்படுத்தினார்கள், மார்க்க சட்டங்களின்படி ஆட்சி செய்தார்கள். அப்போது ஒருவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அப்துல்லா, ஜிஹாதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஜிஹாதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இஸ்லாமிய அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் அரசியலாக மாறிவிட்டதற்கு பிறகு, ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையாக மாறியதற்கு பிறகு, அவற்றையெல்லாம் விட்டு விலகி மார்க்கத்தை பரப்புவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கற்றுக்கொண்ட கல்வியை மக்களுக்கு போதிப்பது, சீர்திருத்த பணிகள்,
ஹஜ்ஜை முன்னின்று வழி நடத்துவது, இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள், போரில் கலக்கவில்லை. அந்த கேட்டவர் என்ன எண்ணத்தில் கேட்கிறார், நீர் இப்போது ஜிஹாதுக்கு வருவதில்லையே, நீ உண்மையான முஸ்லீம் தானா என்று யாரை பார்த்து கேட்கிறார்? அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். என்ன பதில்? அதைத்தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சுருக்கமாக சொன்னோம். ஈமானுடைய ஆறு அம்சங்களில் ஒன்றாக இது குறிப்பிடப்படவில்லை, இஸ்லாமுடைய ஐந்து அம்சங்களில் ஒன்றாக இது குறிப்பிடப்படவில்லை. ஜிஹாது செய்தால்தான் முஸ்லீம் என்று நீ புரிந்து கொள்கிறாயே, அந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு அல்ல. புரிகிறதா? ஜிஹாது செய்தால்தான் முஸ்லீம், இல்லை என்றால் என்னை முஸ்லீம் இல்லை என்று சொல்ல வருகிறாயே, அந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு அல்ல. ஏனென்றால் ஈமானுடைய ஆறு அம்சங்களில் ஒன்றாக இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை, இஸ்லாமுடைய ஐந்து அம்சங்களில் ஒன்றாக இதை குறிப்பிடவில்லை. இதை செய்தால் ஒருவர் முஸ்லீமாக ஆகிவிடுவான், அடுத்த அடுத்த கடமைகள் எல்லாம் சமய சூழ்நிலைக்கு ஏற்ப. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்தான் நாம் அடுத்து தொடர இருக்கிறோம். புரிகிறதா? சமய சூழ்நிலைக்கு ஏற்ப, அவசியத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப மற்ற கடமைகள் கடமையாக கொண்டிருக்கின்றன ஒரு முஸ்லிமின் மீது. மீண்டும் ஒருமுறை இந்த விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். ஒருவன் அல்லாஹ்வின் அடியானாக மூமினாக முஸ்லீமாக இருப்பதற்கு ஈமானுடைய ஆறு அம்சங்களையும் இஸ்லாமுடைய ஐந்து அம்சங்களையும் சரியாக செய்தால் அவன் மூமினாக முஸ்லீமாக ஆகிவிடுகிறான். இதற்கு பிறகுள்ள ஏனைய கடமைகள், புரிகிறதா, ஏனைய பொறுப்புகள் சமய சூழ்நிலைக்கு ஏற்ப, கால தேவைகளுக்கு ஏற்ப அவன் மீது கடமையாகிக் கொண்டே இருக்கும். அப்போது அவன் அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அப்போது அவன் அந்த கடமைகளை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, தாய் தந்தை பெற்றோரை பராமரிப்பது ஃபர்வா இல்லையா? ஃபர்வ். இது இவன் மீது எப்போது குறிப்பாகும்? தாய் தந்தை உடல் பலவீனப்பட்டு வசதி இல்லாமல், கவனிப்பதற்கு வேறு துணை இல்லாமல் இருக்கிற நேரத்திலே இந்த ஃபர்வை இவன் செய்தே ஆக வேண்டும். உதாரணத்திற்கு, நான்கு சகோதரர்கள், ஒரு சகோதரர் தாய் தந்தையை பராமரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் மற்ற மூன்று சகோதரர்களின் மீது அவர்களை கவனிப்பது ஃபர்வாக ஆகாது, முஸ்தஹப்பாக இருக்கும். புரிகிறதா? இப்ப தாய் தந்தையை கவனிப்பதற்காக தன் வேலையை விட்டுவிட்டு தன் தொழிலை விட்டுவிட்டு இவர் அங்கே செல்வது இவர் மீது ஃபர்வாக ஆகாது. எப்போது சகோதரர்களில் ஒருவர் அந்த ஃபர்வை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறவரை. இப்ப உதாரணத்திற்கு, மூத்த சகோதரர் கவனித்துக் கொண்டிருந்தார், திடீரென்று அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது, அல்லது திடீரென்று வேறு நிர்பந்தங்களால் அவர் வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அடுத்த சகோதரன் அந்த பொறுப்பை அங்கே நிறைவேற்றுவதற்கு இவன் செல்வது இவன் மீது ஃபர்வாகி விடுகிறது, இல்லை என்றால் இவன் இப்போது குற்றவாளி. புரிகிறதா இல்லையா? அது போன்றுதான் இஸ்லாத்தினுடைய ஏனைய கடமைகள். இப்படித்தான் மார்க்கம் ஜிஹாதை நமக்கு சமர்ப்பிக்கிறது. ஏனைய இஸ்லாமிய கடமைகளுக்கும் ஜிஹாதுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க போகிறோம். இது இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லோரும் கண்டிப்பாக செய்தாக வேண்டும், முஸ்லீமாக பிறந்தவனெல்லாம் ஜிஹாது செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் கடமையாக்கப்பட்ட கடமை அல்ல. ஆனால் அப்படி ஒரு நேரம் வந்தால் செய்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து தப்பிப்பதற்கோ பின்வாங்குவதற்கோ புறமுதுகு காட்டுவதற்கோ கோழைத்தனமாக மைதானத்தை விட்டு ஓடுவதற்கோ ஒளிந்து கொள்வதற்கோ அனுமதி இல்லை. அப்படி ஒளிந்தால் முனாஃபிக்காக ஆகிவிடுவார். அப்படி ஒளிந்தால் முனாஃபிக்காக ஆகிவிடுவார். புறமுதுகு காட்டி ஓடினால் பெரும் பாவியாக ஆகிவிடுவார். புரிகிறதா? இப்படி இஸ்லாம் நமக்கு இந்த ஜிஹாதை கொண்டு செல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நிறைய பயான்களிலே உரைகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்தவரை சமாதானமாக செல்வதையே விரும்பினார்கள். சரியா, சண்டை செய்வதை எதிர்ப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன்? ஒன்றை கவனமாக கேளுங்கள், நீ கவனிங்க, அவங்க உங்க வேலையை பார்க்கட்டு, நீங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, யாருக்கு எந்த வேலையை கொடுக்கிறோமோ அந்த வேலையை அவங்க செய்வாங்க, நீங்க உங்களுடைய கவனம் இங்க இருக்கணும். ஒரு ஃபேன் போடுறதை பார்த்துட்டு எல்லாரும் அங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப நான் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேன்? அப்படி ஒரு பலவீனமான பேச்சா சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிறோம், ஜிஹாலை பற்றி பேசுகிறோம், குரானில் இருந்து பேசுகிறோம், ஹதீஸில் இருந்து பேசுகிறோம். ஒரு சாதாரண ஒரு ஃபேன் கவனத்தை திருப்புதுன்னு சொன்னா அப்ப நம்ம பலவீனமா இருக்கிறோம். சிந்தனை இங்கே ஒரு முகமாக ஈடுபடவில்லை. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ரப்பாக ஏற்றுக்கொண்டு நபியை தூதராக ஏற்றுக்கொண்டு சிறந்த மனிதனாக வாழ்வது உயர்ந்ததா உயர்ந்ததா, அல்லது அந்த மனிதன் காஃபிராக ஒரு முஷ்ரிக்காக வாழும் நிலையிலே அவன் கொல்லப்படுவது உகந்ததா? நபிமார்கள் எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? முஷ்ரிக்குகளை காஃபிர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு இடையில முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான தவறான போதனைகளுக்கும் தவறான வழிகாட்டுதல்களுக்கும் இடையிலே சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், முஷ்ரிக்குகளை காஃபிர்களை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. வானத்திலிருந்து இடிகளை அனுப்பி இருக்கலாம், சரியா, வானத்திலிருந்து வேதனைகளை இறக்கி இருக்கலாம். ஏன் காஃபிர்களை கொல்ல வேண்டும், முஷ்ரிக்குகளை கொல்ல வேண்டும்? ஒரு இடியை இறக்கி அல்லது ஜிப்ரீலை கூறி ஒரு சத்தத்தை போட வைத்து அனைவரையும் எரித்து இருக்கலாம், பொசுக்கி இருக்கலாம், பூமியிலே சொருகி இருக்கலாம், வானத்திலிருந்து மழை பொழிய வைத்து அழித்து இருக்கலாம். அல்லாஹ் அப்படி செய்தானா? எப்போது செய்தான்? தூதர்களை அனுப்பினார். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை வணங்க வேண்டும், தனக்கு முன்னால் அவன் சுஜூது செய்ய வேண்டும், தன்னை யாரும் என் இறைவா என் இறைவா என்று தன்னை அழைக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானா, அல்லது தன்னை இணை வைத்த நிலையிலே அவன் செத்து நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானா? கொஞ்சம் இந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த நிகழ்வை நினைத்து பார்க்க வேண்டும். ஹைபர் போர், என்ன போர்? ஹைபர் போர் யூதர்களோடு நடந்த ஆயுதம் ஏந்திய போர்களிலே ஒரு பொருளாதார உயிர் ரீதியான நஷ்டங்களோடு நடந்து முடிந்த போர்களிலே ஒன்று ஹைபர் போர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்டைகளுக்கு வெளியிலே முகாமிட்டு தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். போர் ஒரு வாரமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, ஆனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. போர் ஒரு வாரமாக தொடர்ந்து நடைபெறுகிறது, வெற்றி கொள்ள முடியவில்லை. இங்கே முஸ்லிம்களிலே உயிர் சேதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹைபர் கோட்டைகளுக்குள் யூதர்கள் புகுந்து கொண்டு அங்கிருந்து தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார், தாக்குதலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை காலையில் நான் ஒருவரிடத்திலே போர்க்கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் அவருடைய கரத்தில் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்று கூறிவிடுகிறார்கள். அங்கே மேலும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அவரை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிப்பார்கள் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பார்த்தால் அத்தனை மூத்த சஹாபாக்களும் முதல் சத்திலே போட்டி போட்டுக் கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை திரும்பி பார்த்தபோது எல்லோரும் தன்னை அங்கே காட்டிக்கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வந்துவிட்டேன், தான் வந்துவிட்டேன் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். ஏன் அங்கே சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும் அவரை நேசிக்கிறார், தூதரும் அவரை நேசிக்கிறார்கள், அவருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். இது மட்டுமல்ல, இங்கே சஹாபாக்களுக்கு ஷஹாதத்தின் மீது இருந்த ஆசையும் காட்டுகிறது. ஏனென்றால் போருக்கு தளபதியாக செல்ல வேண்டும் என்றால் இக்காலத்தில் உள்ள தளபதிகளை போன்றல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள தளபதிகள். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் தளபதிகள் என்றால் கொடியை ஏந்தி முதல் சப்பிலே அவர்கள் இருப்பார்கள். உயிருக்கு ஆபத்து என்றால் முதல் ஆபத்து யாருக்கு? அந்த கொடியை ஏந்தி இருக்கிற தளபதிக்கு தான். அப்துல்லா இப்னு ரவாஹாவை நினைத்து பாருங்கள் மூத்தா போரிலே, ஜாஃபரை நினைத்து பாருங்கள் மூத்தா போரிலே, ஜைதை நினைத்து பாருங்கள் மூத்தா போரிலே, கொடியேந்திய தளபதிகள் இவர்கள் எல்லாம். முசாப் இப்னு உமையரை நினைத்து பாருங்கள் உஹுத் போரிலே. சரி, உமர் அவர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே உயரமானவங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இதுலேயும் நல்லா எட்டி எட்டி நின்னா எப்படி இருக்கும்? இப்படி போட்டி போட்டுக் கொண்டிருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அயின அலியும், என்ன கேட்கிறார்கள், அலி எங்கே? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கண்வழியால் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார், மஸ்ஜிதிற்கு கூட வந்து தொழ முடியவில்லை, கூடாரத்திற்கு அவர் தனது கூடாரத்திலேயே தொழுதுவிட்டு அவர் ஓய்வில் இருக்கிறார், கண்ணால் அவரை அவரது கண்ணால் அவர் பார்க்க முடியவில்லை, கண்வழியிலே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு. நிகழ்வு என்னமோ உண்மை, ஆசை என்ன ஒவ்வொரு சஹாபிக்கும், தனக்கு அந்த சிறப்பு தகுதி கிடைக்க வேண்டும். யார் ஹமர் ரஹீம் நபி தோழர்களை நினைத்து பாருங்கள் ரழியல்லாஹு அன்ஹும் ஜமீஆன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈது பி அலியின், அலியை கொண்டு வாருங்கள். முடிஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் அலியை அழைத்து வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அலியின் கண்ணிலே தடவுகிறார்கள். கன்லம் யகுன் பிஹி கதிரும், கண்ணில் வலி நோய் இல்லாததை போன்று அவர்களுக்கு அந்த கண் சுத்தம் அடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மொஜிசா. யார் ஹமர், எத்தனை மொஜிசாக்கள், கால் ஒடிந்து ஒருவர் வருகிறார், எதிரியை கொன்றுவிட்டு நொண்டி கொண்டு வருகிறார், யார் ரசூலுல்லாஹ், எதிரியை கொன்றுவிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கும்போது இடறி விழுந்து கால் ஒடிந்து விட்டது, நொண்டி கொண்டு வருகிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுங்கள் உங்கள் காலை என்று சொல்கிறார்கள். சேர்த்து வைத்து தடவுகிறார்கள், பிஸ்மில்லா என்று கூறி கால் ஒடிந்த காலை கொண்டே இல்லை, சுகமான காலாக ஆகிவிட்டது. அப்போது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் இருந்த கொடியை கொடுக்கிறார்கள். அலி, இந்த கொடியை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள், இஸ்ஹப் அலா ரிஸ்லிகா யா அலி, அலி அமைதியாக செல், அமைதியாக செல். அந்த யூதர்களின் மைதானத்திற்கு நீ சென்றால், யூதர்களின் மைதானத்திற்கு நீ சென்றால், உதுஉஹும் இலல் இஸ்லாம், இங்கே கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஏழு நாட்களாக அடி வாங்கியதற்கு பிறகு, உயிர் கொலைகள் நடந்ததற்கு பிறகு, துன்புறுத்தப்பட்டதற்கு பிறகு, ஏறக்குறைய எட்டாவது நாள் அல்லது ஒன்பதாவது நாள் ஒரு வீரமான ஒரு கமாண்டரை ஆக்ரோஷமான ஒரு படையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். வேறு ஒரு போர் தளபதியாக ராணுவமாக இருந்தால் எடுத்த எடுப்பிலேயே காண்பவர்களை கொல்லுங்கள், கிடைக்கும் பொருட்களை அழியுங்கள், சேதப்படுத்துங்கள், முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள், எதிர்த்து வருபவர்களை எல்லாம் அழித்துக் கொண்டே செல்லுங்கள் என்றுதானே கட்டளையிடுவார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நபியின் கட்டளை வித்தியாசப்படுகிறது, நுபுவத்தின் கட்டளை இங்கே வித்தியாசப்படுகிறது. அலி பொறுமையாக செல், கோபத்தோடு செல்லாது, இது பாலா அரிசி. அமைதியாக செல், மைதானத்திலே சென்று நின்றுவிடு என்று சொல்கிறார்கள். போரை ஆரம்பிக்காது, அவர்களை அழை, கூப்பிடு, அவருடைய தலைவர்களை கூப்பிடு, இஸ்லாமை அவர்களுக்கு எடுத்து சொல், மார்க்கத்தை எடுத்து சொல், அல்லாஹுவை எடுத்து சொல். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அப்படியே திரும்ப வந்துவிடு என்று சொல்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் திரும்ப வந்துவிடு என்று கூறிவிட்டு இங்கே சொல்கிற வார்த்தையை பாருங்கள், யா அலி யா அலி லன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் லன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைரும் லக மின் ஹுமுரின் நஅம். அலி, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உன் மூலமாக நேர்வழியை கொடுப்பது, இந்த போரிலே சிவந்த ஒட்டகைகளை கொள்ளை கொள்வதை விட உனக்கு சிறப்பானது அலியே. எனவே இந்த செல்வத்தை ஆசைப்படாதே, ஒரு மனிதனுடைய ஹிதாயத்தை ஆசைப்படு. இங்கே நினைத்து பாருங்கள், உயிர்களை கொள்வதும் பொருள்களை கொள்ளையடிப்பதும் தான் நோக்கமா? இல்லை, ஜிஹாதின் நோக்கம் அதுவல்ல. நமது நோக்கம் என்ன? மக்கள் இந்த தீனிலே நுழைய வேண்டும். வரஐ தன்னா சயதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, கூட்டம் கூட்டமாக வெள்ளையர்கள், கருப்பர்கள், சிவந்தவர்கள், மஞ்சள் நிறத்தைச் சேர்ந்தவர்கள், ஐரோப்பியர்கள், ஆஸ்திரேலிய மக்கள், அமெரிக்க மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா இனத்தவர்களும் இந்த மார்க்கத்திலே வரஐ தன்னா சயதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைந்து அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நமக்கு நோக்கமே தவிர, அவர்களை கொன்று நரகத்திலே தள்ளுவது நமது நோக்கமல்ல. அதற்கு நபிமார்கள் அனுப்பப்படவில்லை. இந்த நிகழ்வை நாம் இந்த அடிப்படையோடு தொடர்பு படுத்தி உங்களுக்கு கூறினோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்ன புரிந்து கொள்ளலாம்? ஜிஹாதுடைய நோக்கம், பொது நோக்கத்திற்குள் எச்சரிக்கிறோம், ஜிஹாதுடைய நோக்கம் ஊர்களை கைப்பற்றுவதோ பிறருடைய செல்வங்களை நமதாக்குவதோ நமக்கு நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன? அங்கே தாவத் இல்லல்லாஹ், தாவத் இல்ல இஸ்லாம், முஸ்லீமாக ஆக வேண்டும். ஆகவேதான் நீ என்னை அடித்திருந்தாலும், நீ என்னை கொண்டிருந்தாலும், என் சகோதரனை கொண்டிருந்தாலும், என் குடும்பத்தை எல்லாம் நீ அடித்திருந்தாலும், என் ஊரின் மீது போரெடுத்து என்னை நாசப்படுத்தி இருந்தாலும், நீ முஸ்லீமாகி வந்துவிட்டால் அனைத்தையும் நாங்கள் மன்னிக்க தயார். புரியுதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? அம்ருபுன ஆசை எடுத்துக்கொள்ளுங்கள், காலிது புனு வலியை எடுத்துக்கொள்ளுங்கள், அபு சுஃபியானை எடுத்துக்கொள்ளுங்கள். காபிர்களை கொள்வதுதான், முஷ்ரிக்குகளை கொள்வதுதான், எதிரிகளை கொள்வதுதான் நோக்கம் என்றால், காலிது புனு வலீத் மதினாவிற்கு வரும்போது தன்னந்தனியாக வருகிறார், அபுர் மதினாவிற்கு வரும்போது தன்னந்தனியாக வருகிறார். யார் இந்த காலிது தெரியுமா? உகதிலே 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களே, காரணம் யார்? யார்? காலிது பின் வலீத். பார்க்கிறார் மலைப்பகுதியை காலியாகிவிட்டது, மேலிருந்து அம்புகளால் தாக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. சில தோழர்களை அனுப்பி மேலிருந்தவர்களை கொன்றுவிட்டு கடவாய் பகுதியால் முஸ்லிம்களை பின்னால் இருந்து தாக்குகிறார். இங்கே அபு சுஃபியானுக்கு செய்தி அனுப்புகிறார், கண்ட்ரோல் நம் பக்கம் வந்துவிட்டது, திரும்ப வாரும் என்பதாக அவர் முன்னால் இருந்து வருகிறார். 70 சஹாபாக்களை ஒரு சில மணி நேரங்களுக்குள் கொன்றுவிட்டு மீண்டும் தப்பி ஓடிவிடுகிறார்கள். அந்த கொல்லப்பட்ட சஹாபாக்களில் யார் யார் இருக்கிறார்கள்? முஅல்லிமுல் குர்ஆன், தாயியத்துல் இஸ்லாம் முஸ்அப் இப்னு உமைர் இருக்கிறார்கள், ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அப்படி ஒரு அழுகையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கொல்லப்பட்ட ஒருவருக்கு அழவில்லை. ஹம்சாவை பார்த்து அழுதது போன்று, ஏனென்றால் அப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலை செய்து அவரை சின்னாபின்னப்படுத்திய ஹிந்துடைய வரலாறை எடுத்து பாருங்கள். காபிர்களை கொள்வதும் முஷ்ரிக்குகளை கொள்வதும் தான் ஒரு நபியின் நோக்கமாக இருக்குமேனால், ஒரு நபியின் மார்க்கத்தின் நோக்கமாக இருக்குமேனால், ஒரு நபி அனுப்பப்பட்ட நோக்கமாக இருந்திருக்குமேனால், இந்த குற்றவாளிகளை அல்லாஹ்வின் தூதர் மன்னிப்பே செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? யா ஹமர் ரஹீம், மன்னித்தது மட்டுமல்ல, அவர்களை நேசித்தார்கள், பாராட்டினார்கள், அவர்களை தங்களுடைய தளபதிகளாக ஆக்கினார்கள், தங்களுடைய தோழர்களில் முதன்மை தோழர்களில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். உலகத்திலே வேறு எங்கேயாவது நடக்குமா இது? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தவிர, இப்படிப்பட்ட ஒரு சட்டம், இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இஸ்லாமை தவிர வேறு எங்கேயாவது காண முடியுமா? நினைத்து பாருங்கள். ஹாலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னார்கள், ஏனென்றால் மக்களிலே பலர் இருப்பார்கள் அல்லவா, மக்களிலே பலர் இருப்பார்கள், சிலர் பேசிக் கொண்டார்கள். அந்த விஷயத்தை சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. இந்த ஹாலித் இருக்காரு, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டு இப்படி செய்யறாரு, என்ன அட்டகாசம் பண்ணாரு நம்மள, இப்படி நாடி அடிச்சாரு நம்மள என்று சிலர் அவரை குத்தி பேசிய போது ஹாலித் மன வருத்தம் அடைந்தார். ஹாலித் மன வருத்தம் அடைந்தார். நபியிடத்திலே சொல்லும் போது இங்கே பாருங்கள், நபி சொன்னார்கள், ஹாலிதை குத்தி பேசாதீர்கள், ஹாலிதை குறை பேசாதீர்கள், அவர் அல்லாஹ்வுடைய உருவப்பட்ட வாளாக இருக்கிறார். ஃபைன்னஹு ஸைஃபுல்லாஹில் மஸ்லூல். யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் இதைத்தான் விளங்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு அடுத்து நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜிஹாதை ஏன் செய்தார்கள், எப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவான போது இந்த ஜிஹாதுடைய சட்டம் இறங்கியது, இந்த ஜிஹாதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிநடத்தினார்கள், அவர்கள் வழிநடத்திய ஜிஹாதுகளில் இந்த 4 நாட்களுடைய அமர்வுகளிலே நாம் இப்போது குறிப்பாக பார்க்க வேண்டிய அந்த படைகள், போர்கள் எத்தனை, அவற்றுடைய படிப்பினைகள் எத்தனை, பிறகு இதிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். ஆரம்பத்திலே போரை பொறுத்தவரை உங்களுக்கு முன்பு கூறப்பட்டதை போன்று மக்காவுடைய 13 ஆண்டுகால வாழ்க்கையிலே தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருந்தது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்கின்றார்கள். தஃப்ஸீர் ஆலூசியிலே பதிவான ஒரு ஹதீஸ், இஸ்பிரு ஃபைனி லம் உமர் பில் கித்தால், பொறுமையாகவே இருங்கள், எனக்கு போர் செய்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை, கட்டளை இடப்படவில்லை, அப்படி ஒரு கட்டளை எனக்கு வரவில்லை. இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்து கடமையாக்கவில்லை, அனுமதி வழங்கப்பட்டது. சூரத்து 100 அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உதின லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ظلموا وان الله على نصرهم لقدير. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து வந்ததற்கு பிறகு உள்ள முதல் நிலை. யாரிடத்திலே போர் தொடுக்கப்படுகிறதோ, அதாவது முஸ்லிம்களில் யாரிடத்திலே போர் தொடுக்கப்படுகிறதோ, சண்டை செய்யப்படுகிறதோ, யார் தாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது, அவர்கள் தங்களை தாக்கக்கூடியவர்களை எதிர்த்து தாக்குவதற்கு. அப்பயும் ஃபர்தாகல, புரிகிறதா? உதின லில்லதீன யுகாதலூன் பிஅன்னஹும் ظلموا. ஆனா நிபந்தனை அல்லாஹ் என்ன கூறினான், அவர்கள் தாக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்களுடைய உயிரோ பொருளோ சேதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி சேதப்படுத்தப்பட்டிருந்தால் தங்களை சேதப்படுத்தியவர்களை, தங்களை தாக்கக்கூடியவர்களை எதிர்த்து தாக்குதல், டிஃபென்ஸ் போர், யார் யார் அடிக்க வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து அடிப்பது. இதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 39வது வசனத்திலே இதை அல்லாஹ் கூறுகிறான். இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் அல்லாஹ் கூறுகிறான், உஜூப் மன் காதலல் முஸ்லிமீன், யார் முஸ்லிம்களிடத்திலே சண்டை செய்கிறார்களோ, சண்டை செய்வதென்றால் போர் பிரகடனப்படுத்தி விட்டார்களோ, போருக்கு வந்தாலும் சரி அல்லது அதற்கான ஆயத்தங்களிலே ஈடுபட்டாலும் சரி, நம்மை எதிரி என்று யார் சொல்கிறார்களோ, நம்முடைய அமைதியை யார் பங்கப்படுத்த முயற்சி செய்கிறார்களோ அவர்களோடு போர் செய்வது கடமையாக்கப்பட்டது மார்க்கத்திலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வகாதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாதிலூனகும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅதீன், சூரத்துல் பக்ராவுடைய 190வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களிடத்தில் போர் செய்பவர்களோடு நீங்களும் போர் செய்ய வேண்டும். பாருங்க, ஆரம்பிக்க சொல்லல அல்லாஹு தஆலா, வலியக்க சென்று சண்டையிட சொல்லவில்லை,
வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலுனக்கும். பிரித்து பாருங்கள், வகாத்திலு சண்டை செய்யுங்கள், ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையிலே, அல்லதீன யுகாத்திலுனக்கும் உங்களோடு சண்டை செய்பவர்களிடத்தில், யார் உங்களை போருக்கு அழைக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்களும் போர் செய்யுங்கள். வலா தஅதது வரம்பு மீறாதீர்கள், நீங்களே வலியக்க வம்பை இழுக்காதீர்கள், நீங்களே சட்டங்களை மீறாதீர்கள், பங்கம் விளைவிக்காதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள். அப்படி அவர்கள் போருக்கு அழைத்தாலும் போருக்கு வந்தாலும் யார் போர் செய்கிறார்களோ அவர்களைத்தான் நீங்கள் தாக்க வேண்டுமே தவிர, புரிகிறதா, அவர்களைத்தான் நீங்கள் எதிர்க்க வேண்டுமே தவிர, யார் உங்களிடத்திலே போர் செய்யவில்லையோ ஆனால் உங்களுடைய மார்க்கத்தில் இல்லை, அவர்கள் இவர்களும் காஃபிர்கள் தானே, இவர்களும் முஷ்ரிக்குகள் தானே என்று நீங்கள் அவர்களை கொன்றுவிடக் கூடாது. இதுதான் அத்துமீறுதல். வலா தஅதது. அல்லாஹ் கூறுகிறான், இன்ன அல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்தீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதே கிடையாது. கொஞ்சம் இந்த வசனத்தை சற்று தெளிவாகவும் அழுத்தமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் என்பதற்கு கடுகளவு கூட இடமே கிடையாது. புரிகிறதா? இன்று பலர் மார்க்கத்தை பாதுகாக்கிறோம் அல்லது ஜிஹாது செய்கிறோம் அல்லது தீன நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரிலே வரம்பு மீறிகளாக சமுதாயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போரை கடமையாக்கிய போது யார் உங்களோடு போர் செய்கிறார்களோ அவர்களோடு போர் புரியுங்கள் என்ற கட்டளை அல்லாஹ் கொடுக்கும் போது அத்துடன் சேர்த்து ஒரு தடையும் கொடுத்தான், வலா தஅது, எல்லையை நீங்கள் மீறிவிடாதீர்கள், ஒப்பந்தங்களை நீங்கள் மீறிவிடாதீர்கள், புனிதங்களை நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள். போர் தொடுக்கும் போது அங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிற சட்டங்களை, நபியின் மூலமாக சொல்லப்படுகிற சட்டங்களை நீங்கள் மதித்து நடங்கள். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான நிகழ்வுகளில் பயன்களில் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், பெண்களை கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள், குழந்தைகளை கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். தங்களது வணக்க தலங்களிலே, வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஏனைய மத குருமார்களை கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். காடுகளிலே அல்லது மக்களை விட்டு தூரமாக துறவரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற துறவிகளை கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். காஃபிர்கள் என்று சொன்னால் கொடுமையான காஃபிர்கள் யார், இவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் போரிலே பங்களிக்கவில்லை என்றால் அவர்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். எதிரிகளை தேடி சென்று விரட்டி சென்று கொள்ளாதீர்கள் என்று கட்டளையிட்டார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எதிரிகளுடைய உடைமைகளை, வீடுகளையோ அல்லது தோட்டம் துறவுகளையோ நெருப்பை கொண்டு அழித்து நாசப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம்புகள். ஒலா சாத்தது, நீங்கள் மீறாதீர்கள், எல்லை மீறாதீர்கள். ஏனென்றால் மனிதன் கோபம் என்று வரும்போது, புரிகிறதா, கோபம் என்று வரும்போது, பழி வாங்குதல் என்று வரும்போது, உணர்வுகளுக்கு அடிமையாகும் போது இவையெல்லாம் நடந்தே தீரும். ஆனால் இஸ்லாமிற்காக வேண்டி உள்ள ஜிஹாதிலே, போரிலே இவை எதுவும் நடக்கக்கூடாது, நடந்தால் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் ஜிஹாத் என்பது உணர்வுகளுக்காக தொடுக்கப்படும் போர் அல்ல, ஜிஹாத் என்பது பழி வாங்குவதற்காக தொடுக்கப்படும் போர் அல்ல. இங்கே ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தாருக்கு சஹாபாக்களின் ஒரு குழுவை அனுப்பினார்கள். அந்த கூட்டத்தார்கள் யாரென்றால், அவ்வப்போது மதீனாவின் மீது வந்து கொள்ளையடித்துக் கொண்டு ஓடிவிடுவார்கள் ஆராபுகள். அப்படி கொள்ளையடிக்கும் போது என்ன நடக்கும், அப்பாவிகளை கொன்றுவிட்டு ஓடிவிடுவார்கள், கிடைத்ததையெல்லாம் சுருட்டி கொண்டு ஓடிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு கிராம மக்களின் மீது ஆராபுகள், அவர்களுக்கு வேலை அதுதான், சுத்தி உள்ள ஊர்களில் போய் கொள்ளையடிச்சிட்டு வரது. அதுவும் மதீனால அல்ஹம்துலில்லாஹ் இப்போது கனிமத்தெல்லாம் வருகிறது, மக்கள் எல்லாம் செழிப்பில் இருக்கிறார்கள் என்று தெரிந்த போது ராத்திரியில் வர வேண்டியது குதிரைகள்ல, இருக்கிற ஓரங்களில் உள்ள வீடுகளில் சூறையாடி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு ஓடிவிடுவது. இப்படிப்பட்ட ஒரு கூத்திரத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, அவர்கள் மீது போர் தொடுப்பதற்காக, அவர்களை அடக்குவதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவுடைய தலைமையிலே ஒரு குழுவை அனுப்பினார்கள். இவர்கள்தான் இந்த கொள்ளையடிப்பவர்கள் தான் உங்களுக்கு தெரியும், சண்டையிட மாட்டார்கள், வாய்ப்பு கிடைத்தால் வெட்டி விடுவார்கள், கொண்டு விடுவார்கள், அப்பிக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு ராணுவம் நம்மை நோக்கி வருகிறது என்று சொன்னால் தப்பித்து ஓடத்தான் பார்ப்பார்கள். இப்படி முஸ்லிம்களுடைய ராணுவம் வருகிறது என்று தெரிந்தவுடனே அவர்கள் எல்லாம் ஓடிவிடுகிறார்கள். ஆனால் அதே கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் ஓடாமல் தன்னுடைய ஆடுகளோடு அப்படியே நிற்கிறார். அவர் அந்த கோத்திர மக்களோடு அவர்களுடைய அந்த அட்டூழியத்திலே தொடர்பில்லாதவர், அவர்களுடைய அந்த கொள்ளை செயல்களிலே திருட்டு செயல்களிலே சம்பந்தம் இல்லாதவர். அவர் உள்ளத்தால் இஸ்லாமை நேசித்துக் கொண்டிருந்தார், தனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் முஸ்லீமாகி விடலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் என்ன செய்தார், முஸ்லிம்களின் படை வருவதை பார்த்து உண்மையிலேயே என்ன செய்திருக்க வேண்டும் அவர், ஏன்னா நம்ம அவங்களுக்கு தெரியாது புதுசா கூட்டம் வருது, எங்கேயாவது போய் பதுங்கிப்போம் அல்லது அதுக்கப்புறமா பொறுமையா போய் அவங்களை சந்திப்போம் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ அவர் மீதுள்ள அவருடைய உள்ளத்தில் உள்ள இஸ்லாமிய பற்றினால் முஸ்லிம்களின் மீதுள்ள நம்பிக்கையினால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு ஓடாமல் தன்னுடைய ஆட்டு மந்தைகளோடு செல்வங்களோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் வந்தபோது வாளை உருவிக்கொண்டு முஸ்லிம்கள் அந்த ஊருக்குள் நுழைந்த போது அவர் அவர்களை பார்த்து அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல தெரியவில்லை, நான் முஸ்லீமாகி விட்டேன் என்று சொல்ல தெரியவில்லை. என்ன சொல்கிறார், கேள்விப்பட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை அவர் சொல்கிறார். என்ன வேகத்தில் சஹாபாக்கள் வந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் சாதாரணமாவா இத்தனை காலமா கொள்ளையடித்து கொள்ளையடித்து சூறையாடி கொண்ட ஒரு கூட்டத்தின் மீது இந்த தோழர்கள் அனுப்பப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளவு வேகத்தோடு வந்திருப்பார்கள். மைதானத்தில் பார்த்தால் இவர் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தார். உசாமா அவரை பிடித்த போது அவர் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் என்று சொல்கிறார், அதற்கு உசாமா அவரை கழுத்தி சீவி விடுகிறார். பாக்கி பேர் தான் ஓடி போயிட்டாங்களே, மற்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஆடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்ற இருந்த கனிமத்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உசாமா அவர்கள் மதீனாவிற்கு வந்தால் அவர்கள் வருவதற்கு முன்பு இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவிடத்திலே பேசவில்லை, முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். உசாமாவுக்கு தெரிந்துவிட்டது, தான் செய்த செயலை நியாயப்படுத்தும் விதமாக யார் ரசூலுல்லாஹ் அவர் தன் உயிரை பாதுகாப்பதற்காக தான் சலாம் கூறினார். அவர் உண்மையில் இஸ்லாமின் மீது உள்ள பாசத்தால் சலாம் சொல்லவில்லை என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமாவை பார்த்து சொன்னார்கள், ஹல்லா ஷகப்த கல்பஹு, ஹல்லா ஷகப்த கல்பஹு, பேசுகிறாயே உசாமா, அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்று அவருடைய உள்ளத்தை பிளந்தாய் பார்த்தாய். யா அல்லாஹ், உசாமா செய்த செயலுக்கு நான் பொறுப்பல்ல, யா அல்லாஹ், உசாமா செய்த செயலுக்கு நான் பொறுப்பல்ல, இன்னி அப்ரவு இலைக்க மின்மா ஃபஅல உசாமா, உசாமா செய்த செயலை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்தார். யா அல்லாஹ், உசாமாவுடைய கவலை இந்த நிகழ்வை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த துஆவை பார்த்து அவர் அழுது அழுது அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், இப்படி ஒரு நிகழ்வு என் இஸ்லாமில் ஏற்பட்டு விட்டதே, நான் பிந்திய காலத்தில் முஸ்லீமாக இருக்க வேண்டுமே, இந்த நிகழ்வுக்கு முன்பு நான் முஸ்லீமாக இருக்கக்கூடாது, லைதனி மா அஸ்லம்து கப்ல ஹாதா, இந்த நிகழ்வுக்கு முன்பு நான் இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடாது, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று அவர் தன்னைத்தானே நொந்து கொள்ளும் அளவிற்கு சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிசா 4வது அத்தியாயத்தின் 94வது வசனத்தை இந்த நிகழ்வை குறித்தே அல்லாஹ் இறக்கி விட்டான். எப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போருக்கு புறப்பட்டால், ஃபதபய்யனு, விஷயங்களை செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், யாரையும் காஃபிர் என்றோ முஷ்ரிக் என்றோ அல்லது முஸ்லிம் என்றோ நீங்கள் வாய்க்கு வந்தபடி முடிவு செய்து விடாதீர்கள். ஃபதபையனு, தெளிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். வலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் அஸ்ஸலாம லந்த மூமினா, உங்களுக்கு சலாம் கூறிய ஒருவரை மூமின் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். தம்தகூன அரதல் ஹயாத்தி துன்யா, உலக பொருட்களையா நீங்கள் தேடுகிறீர்கள்? ஃபைந்த அல்லாஹி மகானிமு கசீரா, அல்லாஹ்விடத்திலே ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது. கதாலிக்க குன்தும் மின் கப்லு, இப்படித்தான் காஃபிர்களாக முஷ்ரிக்குகளாக நீங்களும் ஒரு காலத்திலே இருந்தீர்கள். ஃபமன்ன அல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது உபகாரம் செய்து கருணை காட்டி உங்களை முஸ்லிம்களாக ஆக்கினான். ஃபதபையனு, எனவே தெளிவடையுங்கள். இன் அல்லாஹ கான பிமா தஅமலுன கபீரா, நீங்கள் செய்யும் செயல்களை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். என்ன சொல்றான்? நீ ஒரு காலத்தில் காஃபிராக இருந்தாய், ஒரு காலத்தில் முஷ்ரிக்காக இருந்தாய், உன் நிலையை நினைத்துப்பார். சலாம் சொல்லக்கூடிய ஒருவரை காஃபிர் என்று சொல்லாதே, மூமின் இல்லை என்று சொல்லாதே. ஏன் இந்த சம்பவத்தை இங்கே நாம் கூறினோம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களோடு போர் செய்பவர்களிடத்திலே போர் செய்யுங்கள், ஆனால் வரம்பு மீறி விடாதீர்கள். இதுதான் வரம்பு மீறுதல். ஒரு கூட்டம் சண்டை செய்தார்கள் என்றால் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவரை அவர் நம்மை நாடி வரும்போது, இஸ்லாமை தேடி வரும்போது, மாமன்ன நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே, நீ என்ன இப்ப இஸ்லாத்துக்கு வரியா, நீ பயந்து வர்ற, அடிச்சிருவோன்னு பயந்து வர்ற, வெட்டிடுவோனு பயந்து வரியா, இந்த வெட்டு. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லவே இல்லை. இதைத்தான் உங்களுக்கு நாம் அழுத்தமாக சொன்னோம். வலா தாத்தது, வரம்பு மீறாதீர்கள் என்றால் கோபத்தால் ஒன்றை முடிவெடுத்து விடாதீர்கள், ஆக்ரோஷத்தின் அடிப்படையிலே முடிவெடுத்து விடாதீர்கள், உணர்வுகளின் அடிப்படையிலே, பழிவாங்கும் அடிப்படையிலே முடிவெடுத்து விடாதீர்கள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹுவின் கட்டளையை நிலைநிறுத்துதல் என்ற அடிப்படையிலே நீங்கள் இதை அணுக வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொன்னான், உங்களோடு போர் செய்பவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள், ஆனால் வலா தஅதது. உதாரணத்திற்கு சில ஊர்களிலே நடப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காஃபிர் ஒரு முஸ்லிமை கொண்டிருப்பான், அடித்திருப்பான், அவன் மீது வரம்பு மீறி இருப்பான். இப்போது சில முஸ்லிம் இளைஞர்கள் செய்வது என்ன? எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு காஃபிர் வரம்பு மீறி இருப்பதால் இவனோடு சுமூகமாக இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன் தெருவுடை தன் தெருவில் வசிக்கிற அல்லது தன் ஊரில் வசிக்கிற ஒரு காஃபிரை ஒரு முஷ்ரிக்கை சமயம் பார்த்து பஞ்சகம் தீர்த்துக் கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இது நல்லா சொல்கிறான், வலா தஅதது, வரம்பு மீறி விடாதீர்கள். இப்படி முதல் கட்டத்திலே போர் தடுக்கப்பட்டிருந்தது, இரண்டாவது கட்டத்திலே போர் அனுமதிக்கப்பட்டது, மூன்றாவது கட்டத்திலே யார் வம்புக்கு வருகிறார்களோ சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களோடு சண்டையிடுவது கடமையாக்கப்படுகிறது. நான்காவது கட்டம், இந்த நான்காவது கட்டத்திலே யாரெல்லாம் முஸ்லிம்களோடு விரோத போக்கை கையாண்டார்களோ, குறிப்பாக ஜசீரத்துல் அரப், அரபிய தீபகற்பத்தில், கொஞ்சம் கவனமா கேட்கணும், அரபிய தீபகற்பத்தில் யாரெல்லாம் முஸ்லிம்களோடு விரோத போக்கை கையாண்டார்களோ, யாரெல்லாம் விரோத போக்கை கையாண்டார்களோ அவர்களிடத்தில் சண்டை செய்வதை அல்லாஹ் ஃபர்லாக்கி விட்டான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்திலே சொல்கிறான், வகாதிலுல் முஷ்ரிகீன காஃபதன் கமா யுகாதிலூனகும் காஃபா வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். முஷ்ரிக்குகளிடத்திலே நீங்கள் போர் செய்யுங்கள், அவர்கள் அனைவரிடத்திலும் போர் செய்யுங்கள், எப்படி அவர்கள் அனைவரும் சேர்ந்து உங்களிடத்திலே போர் தொடுக்கிறார்களோ. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களோடு இருக்கிறான். இங்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போரை கடமையாக்கும் போது தக்வாவை சேர்த்து கடமையாக்குகிறான். தக்வாவின் அடிப்படையிலே போர் இருக்க வேண்டும், உணர்வுகளின் அடிப்படையிலே, குரோதங்களின் அடிப்படையிலே போர் இருக்கக்கூடாது. ஆகவேதான் சூரத்துல் மாயிதாவுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சொல்லும் போது, வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராமி அன் தஅதது, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தார்கள் என்பதால் அவர்கள் மீதுள்ள
குரோதம் உங்களை அவர்கள் மீது வரம்பு மீற தூண்டிவிட வேண்டாம். ஒரு முஸ்லிமுக்கு இதைவிட ஒரு மன அழுத்தம் எது இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ராவுடைய உடையிலே வந்த அந்த காஃபிர்கள், உம்ராவுடைய உடையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர காஃபிர்கள் உம்ரா செய்ய விடாமல் திருப்பி அனுப்புகிறார்கள் என்றால் அது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு மன அழுத்தமாக இருக்கும்! அந்த மன அழுத்தத்தால் கூட நீங்கள் நீதமற்ற முறையில் அவர்களோடு நடந்துவிடக் கூடாது. நீதமாகத்தான் நடக்க வேண்டும், அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கிதாலை ஃபர்லாக்கு விடுகிறான். யாரெல்லாம் உங்களிடத்திலே போருக்கு தயாராகிறார்களோ அந்த அத்தனை முஷ்ரிக்குகளோடு, யாரெல்லாம் தங்களுக்குள் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, எப்படி உதாரணத்திற்கு அஹ்சாபு போரில் ஏற்பட்டது போன்று, ஒரு பக்கம் குறைஷிகள் தான் முஸ்லிம்களுக்கு எதிரி என்று மட்டுமல்ல, குறைஷிகளோடு யாரெல்லாம் இணக்கம் சேர்ந்து கொண்டு ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக அரபு பகுதியிலே முடிவெடுத்தார்களோ இவர்கள் எல்லோரிடமும் நபியே நீங்களும் போர் செய்ய வேண்டும், இது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் பக்ராவுடைய மன்னிக்கணும் சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் கடமையாக்கினார். இது நான்கு கட்டங்கள். ஒரு கட்டத்திலே தடுக்கப்பட்டிருந்தது, இரண்டாவது கட்டத்திலே அனுமதிக்கப்பட்டது, மூன்றாவது கட்டத்திலே யார் சண்டை செய்கிறார்களோ அவர்களோடு சண்டை செய்ய கடமையாக்கப்படுகிறது, நான்காவது சண்டை செய்பவர்களோடு யாரெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக நம்மோடு விரோத போக்கை கையாளுகிறார்களோ அவர்கள் அனைவரிடத்திலும் போர் செய்வது ஃபர்லாக்கப்படுகிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போருக்கு முன்புள்ள வாழ்க்கையை நாம் பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி நான்கு கட்டங்களாக குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி அவர்களை போருக்கு தயார்படுத்துகிறது. சரி, போலாமா? அன்பிற்குரியவர்களே, இங்கே ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, மனநிலை. மனநிலை அதாவது கல்புடைய ஒரு தன்மை. இந்த ஜிஹாத் என்பது, போர் என்பது, இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது பள்ளியிலே தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, இது போன்று ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல இந்த போர் என்பது. இதிலே சிரமம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் வெற்றியும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மரணமும் இருக்கிறது, ஷஹாதாவும் இருக்கிறது. தோல்வி என்று சொல்ல மாட்டோம், தோல்வி என்று சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் வெற்றி இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஷஹாதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த போரிலே இருக்கின்ற காரணத்தால் இந்த போர் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுக்கு நான்கு கட்டங்கள்ல சீக்கிரமா நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா இந்த நான்கு கட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு நாளில் சந்தித்தார்களா, ஒரு மாதத்தில் சந்தித்தார்களா? இல்லை, 13 ஆண்டு காலம், பிறகு மக்காவுடைய முதல் ஆண்டு, இரண்டாவது ஆண்டு, இப்படி 15 ஆண்டுகளிலே இந்த நான்கு கட்டங்களை தாண்டி வந்தார்கள். இந்த இரண்டாவது கட்டம், இரண்டாவது கட்டம் என்ன? அனுமதி. மூன்றாவது நான்காவது கட்டம் என்ன? கடமை. புரியுதா புரியலையா? புரிகிறதா பின்னாடி உள்ளவங்களுக்கு? முதல் கட்டத்தில் தடை. தடை உள்ள காலத்தில் பிரச்சனை கிடையாது, அடிச்சா அடிய வாங்கி சொல்லிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. என்ன இரண்டாவது கட்டம், மூணாவது கட்டம், இரண்டாவது கட்டத்தில் அனுமதி, அனுமதியில கூட விட்டா தப்பு கிடையாது. மூன்றாவது கட்டம், நான்காவது கட்டத்தில் கடமை என்று ஆகிவிடும் போது அதற்கு தயாராக இருக்க வேண்டுமா இல்லையா? இழப்புகளுக்கு தயாராக வேண்டும். இதுதான் முதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. ஆசை வார்த்தை, உலகத்தின் ஆசைகளை கூறி இந்த ஜிஹாதை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. புரியுதா இல்லையா? புரிகிறதா? ஏனென்றால் உலக ஆசைகளுக்காக செய்யப்படுகிற ஒரு வணக்கம் அல்ல இந்த போர் என்பது, கத்வா என்பது, ஜிஹாத் என்பது. உலக ஆசைகளுக்காக இது செய்யப்பட்டால்
பிறகு மன்னர்களும் நாட்டின் அதிகாரிகளும் தங்களுக்குள் அதிகார அந்த அதிகார அபகரிப்புக்காக நாடுகளையும் சொத்து சுகங்களையும் கொள்ளையடிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு யுத்தங்களை போன்று ஆகிவிடும். அப்படிப்பட்ட யுத்தம் அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜிஹாத் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர் என்பது, புரியுதுங்களா? இந்த ரெண்டும் வித்தியாசப்படுகிறது. சொத்துக்காக செல்வத்திற்காக செய்யப்படுகிற ஒரு யுத்தமாக இருந்திருக்குமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை என்ன செய்திருப்பார்கள்? தட்டி கொடுத்திருப்பார்கள். முதல் போர் கஸ்வத்து அப்வா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி குறைஷிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து வரத்தான் சஹாபாக்களை அனுப்பினார்கள். ஒரு ஏழு எட்டு குழு பேரை அனுப்பினார்கள். அவர்கள் ஒருத்தர் பார்த்தாரு, குறைஷி வியாபாரிகள் ஒரு நாலு பேர் நல்ல சாமானோடு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன பார்த்தாரு, ஆஹா, இந்த நேரத்தை விட்டா வேற நேரம் கிடைக்காதுடா. மறந்துட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தாக்காதீர்கள் என்று சொன்னார்கள், அடிக்காதீர்கள் என்று சொன்னா. என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு தான் வர சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் பார்த்தாரு, இவ்வளவு செல்வத்தோட போறானுங்களே, தப்பிச்சு மக்காக்குள்ளார போயிட்டா இதெல்லாம் நம்மளை எதுக்குறதுக்கு பயன்படுத்துவாருங்க. எவ்வளவு அடி அடிச்சானுவ நம்மள மக்கால வச்சு, பிலால எப்படி அடிச்சானுவ, அம்மார எப்படி, இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்த உடனே அவரை அறியாமல் ஒரு அம்பை எடுத்தாரு, அடிச்சாரு, முடிஞ்சுக்காரு. ஒருத்தன் போன உடனே பாக்கி மூணு பேரும் சாமான போட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடினவர்களை ஓடி போய் ரெண்டு பேரை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சாமானோட கொண்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வம் நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால் என்ன செய்திருப்பார்கள்? மாஷா அல்லாஹ், மாட்டிக்கிட்டானதுல இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்த்துக் கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிய பார்க்கல அந்த பொருள்களை. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா போனது எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மாசம் உள்ளார வந்துருச்சு. உடனே இந்த பக்கம் குறைஷிகள் காஃபிர்கள் பெரிய ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. புனித மாதத்திலே கை வைத்து விட்டார், களங்கப்படுத்தி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கவலை என்ன? நம்ம அந்த மாதிரி கட்டளை போடலையே, இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன வரும்னு தெரியலையே. பழிக்கு பழி வாங்குவதும் பொருள்களை சேகரிப்பது மட்டும்தான் நோக்கம் என்றிருந்தால் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தட்டி கொடுத்துட்டு இந்த ரெண்டு பசங்களையும் வச்சுக்க நாளைக்கு மொத்தமா சேர்த்து போட்டுடலாம் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன கட்டளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குமோ என்று. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவுடைய அந்த வசனத்தை இறக்குகிறான், எஸ் அலூனக அனி ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி. அவர்கள் சூரத்துல் பக்கராவுடைய 217வது வசனம், நபியே, புனித மாதத்தில் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் உங்களிடத்திலே, நீங்கள் சொல்லுங்கள். அதில் யுத்தம் செய்வது ஒரு பெரிய குற்றம்தான், ஆனால் இந்த குறைஷிகள் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறார்களே, நிராகரிப்பு செய்கிறார்களே, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த ஊர்வாசிகளை மக்காவை விட்டு வெளியேற்றினார்களே, அது பயங்கரமான குற்றம் அது. அவர்கள் செய்கிற இணை வைப்பு இவர்கள் செய்த கொலையை விட பயங்கரமானது. அதனால பரவாயில்ல, நான் மன்னிச்சுட்டேன், விட்டுருங்க. அவருக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள். இந்த மன்னிப்பு கிடைத்ததற்கு பிறகுதான் அந்த சஹாபாக்கள் நிம்மதி அடைகிறார்கள். புரியுதுங்களா? எதற்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்தோம்? போர் என்றால் அதற்கு முன்பு மனநிலை, ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும், ஒரு உறுதிக்கு வர வேண்டும். எப்படிப்பட்ட உறுதி? வெற்றியும் இருக்கலாம், தோல்வியும், வெற்றியும் இருக்கலாம், ஷஹாதாவும் இருக்கலாம். அப்படி என்றால் எப்படி நடந்து கொள்வது? இதற்காக வேண்டி இழப்புகளை எப்படி தாங்குவது? அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி எப்படி இதை நிலைநிறுத்துவது? இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது காலகட்டங்களிலே சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். ஒரு முஸ்லிம் போராளி இடத்திலே இருக்க வேண்டிய பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய
வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தானும் அந்த போர் பயிற்சிகளிலே சஹாபாக்களை ஈடுபட்டார்கள், சஹாபாக்களையும் ஈடுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தால் கிடைக்கின்ற மறுமை நன்மையை குறித்து அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொன்னார்கள். புரியுதா இல்லையா? ஏனென்றால் அவர்களுடைய கல்ப், அவர்களுடைய மனதால் இதிலே ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மற்ற, அதாவது பொதுவாக ராணுவங்களுக்கு என்ன நடக்கும், எல்லா நாட்டிலையும் எல்லா இடங்களிலும் அந்த காலத்திலிருந்து கிஸ்ரா ரோமர் காலத்திலிருந்து சம்பளங்கள் கொடுக்கப்படும், அவர்களுக்கு ஊதியங்கள் கொடுக்கப்படும், வெற்றி கொண்ட நாடுகளிலே அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும், அவர்களுக்கு தலைமைத்துவமோ அல்லது வசதி வாய்ப்புகளோ அல்லது மற்ற ஏதோ கொடுக்கப்படும். ஆனால் இஸ்லாமிய இந்த போரை பொறுத்தவரை அதுவல்ல. இஸ்லாமிய போரை பொறுத்தவரை ஒரு முஜாஹித் இந்த போரில் ஈடுபடும் போது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற நன்மையை எதிர்பார்த்துத்தான் அவர் இதிலே கலந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தயார் செய்தார்கள் என்பதற்கு ஒரு சில குர்ஆனுடைய வசனங்களும் ஒரு சில ஹதீஸுகளையும் சொல்லி நம்ம அடுத்ததுக்கு போகும்போது புரிய வரும். ஒருத்தர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தன் வீரத்தை காட்டுவதற்காக போரிலே கலந்து கொள்கிறார், இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஒருவர் கனிமத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக போருக்கு வருகிறார், இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஒருவர் தன் குடும்பம் போரில் கலந்து கொள்கிறதே, அவர்களை பாதுகாக்க வேண்டுமே என்பதற்காக போருக்கு வருகிறார், இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மூவரில் எவருமே அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தவராக ஆக மாட்டார். பிறகு கேட்கிறார், யாரோ சூழல் அல்லாவின் பாதையிலே போர் புரிந்தவர் என்றால் பிறகு யார்? உங்களோட நாங்க கலந்துகிறோம், எதிரில இருப்பது யார்? யார்? காபிர்கள். அவர்களோடு சண்டை செய்கிறோம், ஆனா நோக்கம் இப்படி இருக்குது, கனிமத்துக்காக அல்லது வீரத்தை காட்டுறதுக்காக அல்லது குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மன் காதல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் வாக்கு ஓங்க வேண்டும், கலிமா ஓங்க வேண்டும் என்று யார் போருக்கு வந்தாரோ அவர்தான் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவராக, அல்லாஹ்வின் பாதையிலே போரிலே கலந்து கொண்டவராக இருப்பாரே தவிர வேறு நோக்கங்களுக்காக வந்தவர், வேறு நோக்கங்களுக்காக வந்தவர் ஃபீ ஸபீலில்லாஹில் வந்தவராக ஆகவே மாட்டார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தர்பியத்தி செய்தார்கள் சஹாபாக்கள். பிறகு இந்த போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருந்தது என்பதையும் வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் மற்றைய ஒரு சூழ்நிலையை போன்று கிடையாது. எப்படி அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள ராணுவ வீரர்களை போரில் ஈடுபடுத்திவிட்டு அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த வெற்றியின் சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் யார்? யார்? ஏனைய தளபதிகள், ஏனைய ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் பாதையிலே தனக்கு தனிப்பட்ட முறையில் ஜிஹாதில் உள்ள ஆர்வத்தை இப்படி சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி والذي نفسي بيده لولا ان رجالا من المؤمنين لا تطيب انفسهم ان يتخلفوا عني ولا اجد ما احملهم عليه ما تخلفت عن سريه تغزو في سبيل الله والذي نفسي بيده لو وددت اني اقتل في سبيل الله ثم احيا ثم اقتل ثم احيا ثم اقتل ثم احيا ثم اقتل صحيح البخاري والاريوبي சொல்கிறார்கள், என்னுடைய உயிர் எந்த ரப்பின் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்யக்கூடிய ஒரு சின்ன குழுவாக இருந்தாலும், ஒரு நாலு பேர் சேர்ந்து ஐந்து பேர் சேர்ந்து ஒரு போருக்கு செல்வதாக இருந்தாலும் அந்த மக்களை விட்டு கூட விலகி நான் மதினாவில் தங்குவதை விரும்பவில்லை, அவர்களோடு சேர்ந்து புறப்படத்தான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னோடு நான் போருக்கு புறப்பட்டால், எப்படி நான் போருக்கு புறப்பட்டால் ஊரிலே தங்கக்கூடாது என்று என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஆனால் அவர்களுக்கு அவர்களிடத்திலே போர் செய்வதற்குண்டான வசதி இல்லை, அவர்களுக்கு வசதி கொடுப்பதற்கும் என்னிடத்திலே வசதி இல்லை. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த சிறிய போர்களிலே கலந்து கொள்ள முடியாமல் நான் தவிக்கிறேன். புரிகிறதா என்று கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மீண்டும் சொல்கிறேன் கேளுங்கள், என்னுடைய உயிர் எந்த இறைவனிடம் கை எந்த இறைவனின் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் பாதையில் நான் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறகு எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். பிறகும் போரிலே கலந்து நான் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறகும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். பிறகும் போரிலே கலக்க வேண்டும். பிறகும் கொல்லப்பட வேண்டும். பிறகும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும். பிறகும் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கொல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜிஹாதுடைய போருடைய மகத்துவத்தை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், திரும்ப ஒரு தடவை துன்யாவுக்கு போயிட்டு வரியான்னு சொல்லிட்டு கேட்பான், திரும்ப ஒரு தடவை துன்யாவுக்கு போயிட்டு வரியான்னு கேட்பான். யாராவது விரும்புவாங்களா? யா அல்லாஹ், அங்கயா அந்த குளிர், அந்த வெயில், காலையில எந்திரிச்ச உடனே வேலைக்கு ஓடணும், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், மனைவிகளுடைய கஷ்டம், பிள்ளைகளுடைய கஷ்டம், சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் ஊரோட உட்கார்ந்து இருக்கிறோம், சண்டையே செய்ய மாட்டாங்க, இன்பமா இருக்கலாம், பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, அவர்கள் நம் மீது நேசம் கொள்ள, நாம் அவர்கள் மீது நேசம் கொள்ள, இத்தனை விதமான இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நல்லா திரும்ப துன்யாவுக்கு போ சொல்றியடா என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு ஷஹீது சொல்வான், யா அல்லாஹ் என்னை மீண்டும் துன்யாவுக்கு அனுப்பு என்று. ஒரு ஷஹீது சொல்லுவான், என்னை மீண்டும் துன்யாவுக்கு அனுப்பு. எத்தனை தடவை சொல்லுவான்? 10 தடவை அனுப்புனா கூட நான் அதுக்கு தயாரா இல்ல என்று சொல்லுவான். ஏனென்றால் ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை அங்கே பார்த்த காரணத்தால் நமக்கு தெரியாது. சொர்க்கத்தில் அதான் ஒரு பெரிய விஷயம், இடையில சொல்லிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு என்றால், ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிற தரஜாவை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. தெரிந்தால் ஏங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏங்கினால் கவலை வந்துவிடும். சொர்க்கத்தில் கவலை இல்லை. அதனால கண்ணுக்கு பார்க்கும் பொழுது அவரும் நம்மள மாதிரிதான் இருக்கிறாரு மாஷால்லா என்று நினைக்கிற மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் அங்கே உள்ள தரஜாத்துகளை அதை அனுபவிப்பவர்கள் தான் அறிந்து கொள்வார்கள். ஷஹீத் தான் அனுபவிக்கிற தரஜாத்துகளை, அந்த உயர்வுகளை பார்த்த போது, யா அல்லாஹ் என்னை 10 முறை ஒன்றன் பின் ஒன்றாக என்னை சொல்லி என்னை உலகத்திற்கு அனுப்பு, நான் ஷஹீதாகி உன்னிடத்தில் வருகிறேன் என்று ஆசைப்படுவான். அது போக, போர் என்றால் வெறும் உயிரை கொடுப்பது மட்டும்தானா? உயிரை கொடுத்தா மட்டும் போதுமா? அங்கே செலவழிக்கப்பட வேண்டும். தன்னுடைய சொத்து, சுகம், உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே வாரி கொட்ட வேண்டும். இதற்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் தயாரானார்கள். தங்களின் தோழர்களை தயார்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே தீனை வளர்ப்பதற்காக நீங்கள் செலவழித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த சமூகத்திற்கு உணர்த்தி அத்தகைய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். இணையத்துக்குரியவர்களே, இதுவரை நாம் பேசிய இந்த பேச்சின் சுருக்கத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாம் பரவ வேண்டும், மக்கள் தீனுக்குள் நுழைய வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக எல்லா மக்களும் ஆக வேண்டும் என்பதுதான் அடிப்படையே தவிர உயிர்களை கொள்வதல்ல. இந்த இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஜிஹாத் கடமையாகிறது. ஜிஹாதின் நோக்கம் உயிர்களை கொள்வது மட்டுமல்ல, அதற்கு பல நிகழ்வுகளை பார்த்தோம். இந்த ஜிஹாத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே எப்படி கடமையாக்கப்படுகிறது? 4 தரங்களிலே கடமையாக்கப்படுகிறது. பிறகு இந்த ஜிஹாத் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு முஸ்லிம் உம்மத் இதை செய்வதற்குண்டான அந்த நிலையை அடைய வேண்டும், உடலால் அடைய வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் பயிற்சி பெறுகிறார்கள், தோழர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியை, அந்த தயாரிப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. உடலால் தயார்படுத்தினார்கள், பிறகு மனதளவிலே அவர்களை தயார்படுத்தினார்கள், வீரத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள், அவர்களுடைய ஆசையெல்லாம் சொர்க்கத்தை நோக்கி இருக்கும் விதமாக ஆக்கினார்கள், ஷஹீதானால் கிடைக்கின்ற நன்மைகளை சொன்னார்கள். மற்றவர்களெல்லாம் இறந்தால் அவர்களுக்கு பிறகுதான் சொர்க்கம். ஆனால் ஒரு ஷஹீத் இறந்தால் உடனடியாக சொர்க்கம் அவருடைய உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பற்றி பறவையிலே வைத்து சொர்க்கத்திலே திரிய விட்டு விடுவான். அது எங்கு வேண்டுமானாலும் சுற்றி திரிந்து எந்த பழங்களை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் என்று மனதளவில் அவர்களை தயார்படுத்தினார்கள். அல்லாவின் பாதையிலே தங்களுடைய செல்வத்தை செலவழிப்பதற்கு தயார்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவான போது மறுமையை நோக்கமாக வைத்து அல்லாவின் பொருத்தத்தை நோக்கமாக வைத்து லாயிலாக இல்லல்லாகுதான் வாழ்க்கையின் லட்சியம், அது உயர்வதற்காகத்தான் இந்த ஜிஹாத் இந்த போர் என்ற அடிப்படையிலே ஒரு சமூகம் உருவான போது இவர்களை அழைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தயாராகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரை அல்லாஹுவின் அருளால் நாளை மறுநாட்களிலும் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه على نبيه ورسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين.
கணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் அருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட போர்க்களங்கள் என்ற தலைப்பிலே நாம் இந்த மார்க்கத்தின் சில முக்கியமான நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் அறிந்து வருகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற செய்திகளோடு நீங்கள் தொடர்ந்து உங்கள் உணர்வுகளோடும் சிந்தனைகளோடும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. போர்க்களங்கள் போர் என்று வந்தபோது அது குறித்த சில இஸ்லாமிய கண்ணோட்டங்களை, அது குறித்த சில அடிப்படைகளை அறிந்து கொள்வது அவசியம் என்ற காரணத்தால் நேற்று சில விஷயங்களை உங்களுக்கு கூறினோம். அதன் சுருக்கத்தை மீண்டும் ஒரு முறை நமது நினைவுக்கு கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புக்குள் செல்வோம். நேற்று நாம் கூறிய அந்த ஒரு மணி நேர செய்தியின் சுருக்கம், இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்தை, ஒற்றுமையை, சுமூகமான உறவை விரும்புகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து மக்களுக்கும் இந்த ஏகத்துவ செய்தி சென்றடைந்து அனைவரும் அல்லாஹுவின் அருளை அடைய வேண்டும், அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதையே விரும்புகிறது. அடுத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை முடிந்த அளவு தவிர்க்கத்தான் பார்த்தார்கள். வேறு வாய்ப்பில்லை இதை தவிர என்ற நிலை ஏற்படும் போது இந்த போரை அல்லாஹ் கடமையாக்குகிறான். புரிகிறதா? இந்த போர் கடமையாக்கப்பட்டது உடனடியாக எடுத்த எடுப்பில் கொடுமைகளும் சொல்லால் சொல்லி முடிக்க முடியாத துயரங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் போரை அல்லாஹ் விதியாக்காமல் அதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்தான். சோதனைகளிலே
சிக்கி தவிக்கிற முஸ்லிம்கள் மூமின்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த தீனுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆண்களிடத்தில் எப்படி இருக்கிறது, பெண்களிடத்தில் எப்படி இருக்கிறது, சிறுவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது, வயோதிகர்களிடத்தில் எப்படி இருக்கிறது? இந்த துன்பங்களை எல்லாம் நீங்கள் சகித்தால்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும் என்றெல்லாம் வசனங்களை இறக்கி அவர்களின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஆக்ரோஷங்களையும் அல்லாஹ் அடக்கிக் கொண்டிருந்தான், ஆக்கிக் கொண்டிருந்தான். சில நேரங்களிலே சிலர் போர் செய்து விடுவோம், வெட்டி விடுவோம் என்று துணிந்த போது, இல்லை, தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள், அமைதியாக இருங்கள் என்றெல்லாம் கட்டளையை இறக்கி அல்லாஹ் அவர்களை அமைதிப்படுத்தினார். பிறகு போர் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. பிறகு யார் எதிர்த்து வருகிறார்களோ, தொந்தரவு கொடுக்க முன் வருகிறார்களோ அவர்களோடு போர் செய்ய அனுமதி கொடுக்கப்படுகிறது, கட்டளையாக்கப்படுகிறது. பிறகு யாரெல்லாம் இஸ்லாமை எதிர்க்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய உயிர் பொருளுக்கு அவர்களால் ஆபத்து என்று தெரியுமோ அவர்களிடத்திலெல்லாம் போர் செய்வது கடமையாக்கப்படுகிறது. இதுவரை நாம் நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். இந்த செய்திகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் இன்று ஒரு சில அடிப்படைகளை பார்த்துவிட்டு சில நிகழ்வுகளுக்குள் நாம் செல்லலாம். ஏறக்குறைய இந்த முன்னுரையிலிருந்தே நீங்கள் புரிந்திருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கம் ஏன் போர் செய்ய தூண்டுகிறது, எதற்காக போர் செய்ய தூண்டுகிறது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்தே ஓரளவுக்கு தெரிந்திருக்கலாம். போரை தவிர்க்கிறது, அப்படி போர்தான் என்றால் அது எதற்காக, புரிகிறதா? போர் செய்ய தவிர்க்கிறது, பிறகு போர்தான் என்று ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த போர் எதற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. இந்த வழிகாட்டுதலின்படி அமைந்தால்தான் அது இஸ்லாம் கூறுகிற போர், அந்த போரிலே இஸ்லாம் கூறுகிற போர், அந்த போரிலே கொல்லப்பட்டவர் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஷஹீதாக ஆகுவார். சரியா என்று பார்க்கும்போது, முதலாவதாக கொள்கை ஈமானை பாதுகாப்பதற்காக, தீனை பாதுகாப்பதற்காக போர் செய்வது அனுமதிக்கப்படுகிறது, போர் செய்வது கட்டளையாக்கப்படுகிறது. சூரத்துல் அன்பாலுடைய 39வது 40வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கூறுகிறான், நீங்கள் காஃபிர்களோடு போரிடுங்கள், எதற்காக? ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன், இணை வைத்தல் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. வயக்கூனு தீனு லில்லா, மார்க்கம் கீழ்படிதல் வழிபடுதல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே ஆக வேண்டும். சரியா, இந்த வசனம் புரிகிறதா? அவர்கள் விலகிக் கொண்டால் நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள். சரி, இந்த இடத்தில் ஒரு செய்தியை புரிந்து நாம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் குழப்பத்திற்கு பலர் ஆளாகி விடுவார்கள். அது என்ன? அல்லாஹ் கூறுகிறான், வகாதிலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னதுன், எந்த விதத்திலும் ஷிர்க் இருக்கக்கூடாது, அதுவரை போர் தொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வயக்கூன தீனு லில்லா, மார்க்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும், இபாதத் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஆயத்தின் பொதுவான வார்த்தையிலிருந்து சிலர் தவறாக புரிந்து கொண்டு எல்லா காஃபிர்களின் மீதும் போர் புரிய வேண்டும் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த வசனத்தின் வெளிப்படையில் என்ன தெரிகிறது? உலகத்தில் காஃபிரே இருக்கக்கூடாது, உலகத்தில் முஷ்ரிக்கே இருக்கக்கூடாது,
உலகத்தில் முஸ்லீம் அல்லாத ஒருவரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் முஸ்லீம் ஆகும் வரை போர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அது சரியான புரிதல் அல்ல. சரியான புரிதல் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த வசனம் யார் குறித்து, எந்த சூழ்நிலை குறித்து இறக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இந்த வசனம் அரபிய தீபகற்பத்தை குறித்து இறக்கப்பட்ட வசனம் இது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு சமூகத்தில் அனுப்பப்பட்டதால், அரபி பேசுகிற, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்த அரபு மக்களுக்கு, ஜசீரத்துல் அரபு என்ற அந்த அரபிய தீபகற்பத்திலே பரவி வாழ்ந்த அந்த குடும்பத்தவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு சான்ஸ், அதாவது வாய்ப்பு என்பது கிடையாது. கட்டாயமாக அவர்களெல்லாம் முஸ்லீம் ஆக வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். யாரை பொறுத்தவரை? அரபுகளை பொறுத்தவரை. அஜமிகளை பொறுத்தவரை நான் அரபு, அரபிகள் அல்லாதவர்களை பொறுத்தவரை என்ன? அடுத்து வருகிறது இந்த வசனம். அரபிய தீபகற்பத்திலே நபி பிறந்த ஊரிலிருந்து நபியின் மூதாதைகள் இஸ்மாயில் நபியுடைய அந்த குடும்பத்தார்கள் பரவி இருந்தார்கள் அல்லவா, அந்த தீபகற்பத்தில் உள்ள எல்லா அரபிகளும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தாக வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். இவர்களை தவிர உள்ள ஏனைய மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள், இவர்களை மார்க்கத்தில் நுழையும்படி நிர்பந்திக்கப்படாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நுழையுங்கள் என்று இவர்களை நிர்பந்திக்கப்படாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய காலத்திலேயே, உதாரணத்திற்கு நஜரான் தேசத்தில் வாழ்ந்த காஃபிர்கள், யமனுக்கும் இன்றைய சவுதி அரேபியாவிற்கும் நடுவில் உள்ள பகுதி, சவுதி அரேபியாவுடைய அந்த தீபகற்பத்தில் தான் அது வருகிறது, அங்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, நீங்கள் இஸ்லாமிற்குள் நுழைய வேண்டும் என்று. அவர்களிடத்திலிருந்து ஜிஸ்யாவை வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். ஹைபருடைய யகூதிகள் அவர்களை மார்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தவில்லை, ஜிஸ்யா வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். இந்த நிகழ்வுகளில் இருந்து இந்த வசனத்தை நாம் புரிய வேண்டுமே தவிர, இந்த வசனத்தை தனியாக எடுத்துக்கொண்டு உலகத்தில் காஃபிர் இருக்கக்கூடாது, அதுவரை போர் புரிந்து ஆக வேண்டும் என்று சிலர் சொல்வது மார்க்க அடிப்படைகளுக்கு உட்பட்டதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப முதலாவது நோக்கம், போர் கடமையாக்கப்பட்ட முதலாவது நோக்கம், அரபிய தீபகற்பத்திலே இஸ்லாம் ஒன்று மட்டுமே மார்க்கமாக இருக்க வேண்டும், இரண்டு மார்க்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அரபிய தீபகற்பத்திலே இரண்டு தீன் இருக்கக்கூடாது. லா இப்கா ஃபி ஜஸீரத்தில் அரபி தீனானி, இரண்டு மதங்கள் இந்த அரபிய தீபகற்பத்திலே இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படை இதைத்தான் நமக்கு குறிக்கிறது. அரபிய தீபகற்பத்தில் இஸ்லாம் வேரூன்ற வேண்டும், அவர்கள் முஸ்லிம்களாக ஆக வேண்டும், இது முதல் நோக்கம். இதற்காக வேண்டி இந்த போரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான். அதுவும் எடுத்த எடுப்பிலேயே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். சுமூகமான முறையிலே அழைப்பு கொடுத்து முயற்சிக்கப்பட்டது, அதற்கான தியாகங்கள் செய்யப்பட்டு அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அழைப்பு பரவுவதற்கு தடையாக ஆகிவிட்டார்கள். அப்போதுதான் போர் கடமையாக்கப்படுகிறது. இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அந்த மக்காவை சேர்ந்த குறைஷிகளோ ஏனைய அரபு மக்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விரோத போக்கை, எதிர்ப்பு போக்கை கையாளாமல், யார் முஸ்லீமாக விரும்புகிறாரோ அவர் ஆகிக்கொள்ளட்டும், எங்களுக்கு அதனால் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களோடு தொந்தரவு செய்ய மாட்டோம், யார் உங்களோடு சேர விரும்புகிறார்களோ சேர்ந்து கொள்ளட்டும் என்று அழைப்பு பணிக்கு தடை செய்யாமல் விட்டிருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டை செய்திருக்கவே மாட்டார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களோடு
இந்த காஃபிர்கள் எதிர்ப்பு போக்கை கையாண்டு அவர்களை வெட்டுவது, அடிப்பது, அவர்களது பொருளை சூறையாடுவது, அவர்களை இம்சை செய்வது என்ற நிலைப்பாட்டை அவர் இந்த காஃபிர்கள் எடுத்திருக்கவில்லை என்றாலும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி போர் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்க மாட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் நமது ஆழ் மனதிலே தெளிவாக புரிந்து அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்திகள். புரிகிறதா? ஒன்று, அழைப்பு பணிக்கு தடையாக இருந்தார்கள். இரண்டாவது, அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் தங்கள் மார்க்கத்தை பேணுவதற்கு பின்பற்றுவதற்கு தடையாக இருந்தார்கள். ஆகவே அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், இனி இந்த ஷிர்க் அரபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடாது. எப்படி? முதலிலே அழகிய முறையிலே சொல்லப்பட்டது, ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி என்றால் அவர்களை விட வலிமை மிக்கவன் நான் அனுப்பிய தூதர், கண்ணியம் எனக்கும் என்னுடைய தூதருக்கும் தான். இந்த என்னையும் என்னுடைய தீனையும் எதிர்க்கக்கூடிய இந்த காஃபிர்களிடத்திலே நபியை நீங்களும் எதிர்ப்பு போக்கை கையாளுங்கள், அவர்களை நீங்கள் இந்த போரிலே வென்றுவிடுங்கள் என்று அல்லாஹுவின் கட்டளை இறங்கியது. அவர் முதலாவது நோக்கம், இதை மீண்டும் அழுத்தமாக நாம் சொல்கிறோம், தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். எதற்காக? தீன், அல்லாஹுடைய தீன் தௌஹீத் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவது நோக்கம், முந்தைய நோக்கத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் தங்கள் வணக்க வழிபாடுகளை நிம்மதியாக செய்ய வேண்டும். தங்கள் வணக்க வழிபாடுகளை அவர்கள் நிம்மதியாக செய்ய முடியாமல் அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினால் அந்த பகுதியின் மீது முஸ்லிம்களுடைய ஹலீஃபா, முஸ்லிம்களுடைய தளபதி போர் செய்து அவர்களுக்கு அந்த விடுதலையை, அந்த சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும். புரிகிறதா? இது இரண்டாவது நோக்கம். இருக்குமா? நான் சொன்ன முதல் சொன்னதுக்கு சூரத்துல் அன்பாருடைய 39-40 வசனம், இரண்டாவது சூரத்துல் ஹஜ்ஜுடைய 38-41 வரை உள்ள வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், ஓர் நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், அந்த நாட்டிலே அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்ய முடியவில்லை, அவர்களுக்கு மஸ்ஜிதுக்கு அனுமதிக்கப்படவில்லை, அதானுக்கு அனுமதிக்கப்படவில்லை, தொழுகை நோன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்று அவர்களுடைய இபாதத்திற்கு அங்கே தடை இருந்தால் அந்த முஸ்லிம்களுக்கு உண்டான வணக்க வழிபாட்டின் சுதந்திரத்தை பெற்றுத் தருவது முஸ்லிம் ஆட்சியாளரின் மீது கடமை. அதற்காக அவர் போர் தொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானால் அவர் மீது போர் தொடுப்பது குறிப்பாகி விடுகிறது. புரிகிறதா? இரண்டாவது, மூன்றாவது, எங்கே அநியாயங்கள், அட்டூழியங்கள் சாமானிய மக்களின் மீது அல்லது இறை நம்பிக்கையாளர்களின் மீது கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றனவோ, வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றனவோ, அந்த நேரத்திலும் இஸ்லாமிய ஆட்சியாளரின் மீது கடமையாகிறது அந்த மக்களை, அதாவது கொடுமைப்படுத்தப்படுகிற மக்களை அவர்களுடைய அந்த கொடுமைத்தனத்திலிருந்து பாதுகாத்து அவர்களை விடுவிப்பது இஸ்லாமிய ஆட்சியாளரின் மீது கடமையாகிறது. அப்படி என்றால் போரினுடைய மூன்றாவது நோக்கம் பூமியில் குழப்பங்களை, வன்முறைகளை தடுப்பதற்காக, அநியாயங்களை தடுப்பதற்காக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் போர் செய்தாக வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் இறக்கினார். சூரத்துல் பக்கராவுடைய 250-252 வரை உள்ள வசனங்களில் ஒரு நிகழ்வை குறித்து அல்லாஹ் நிகழ்வை குறிப்பிட்டு இந்த வசன இந்த சட்டத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றார். அதாவது ஜாலூத் என்ற ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். அவன் இஸ்ரவேலர்களையும் ஏனைய மக்களையும் துவசம் செய்து கொண்டிருந்தான். அந்த ஜாலூத்துடைய அநியாயங்களில் இருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்காக தாலூத் என்ற ஒரு மன்னரோடு சேர்ந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போர் செய்தார்கள். போர் செய்து அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை, விடுதலையை வாங்கி கொடுத்தார்கள் என்ற சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் இறக்கி போருடைய நோக்கத்தில், இதுவும் ஒரு நோக்கம், இதுவும் அல்லாஹ்வின் பாதையில் செய்யப்படுகிற ஜிஹாத் என்று அல்லாஹ் மக்களுக்கு விவரித்துக் கொடுத்தான். நான்காவது, இந்த போருடைய பின்னணிகள் என்று சொல்லலாம், இந்த போருக்கு பின்னால் என்னென்ன நன்மைகளை, என்னென்ன அதாவது பலாபலன்களை இந்த மார்க்கத்திலே கணக்கெடுக்கப்படுகிறது. ஒன்று காரணங்கள், இரண்டாவது இந்த போரினால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையில் அல்லாஹுவை நேசிப்பவர்கள் யார், மறுமையை நேசிப்பவர்கள் யார், ஆகிரத்துக்காக வாழக்கூடியவர்கள் யார், அல்லது மார்க்கத்தின் பெயரால் வேடமிட்டுக் கொண்டு துன்யாவை நாடக்கூடிய மக்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்று பிரித்துவிட விரும்புகிறார். சோதனையின் போது தடம் புரண்டு விடக்கூடியவர்கள் எல்லாம், சிரமங்களின் போது பின்வாங்கி விடக்கூடியவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள், இவர்களுடைய ஈமான் உண்மையல்ல, சுத்தமல்ல என்று அல்லாஹ் இந்த உலகத்திலேயே பிரித்துவிட விரும்புகிறான், பில்டர் வடிகட்டிவிட விரும்புகிறான். தன்னுடைய நேசர்கள் யார், போலிகள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனம் பிரித்துவிட விரும்புகிறான். சூரத்துல் சூரா முஹம்மதுடைய 4-6 வரை உள்ள வசனங்களில் இந்த விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அல்லாஹ்விற்காக உயிரை கொடுப்பதற்கு துணிந்தவர்கள் யார், இல்லை துன்யாவின் மீது ஆசை கொண்டு இந்த துன்யாவை கவ்விக்கொண்டு போரை, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் மார்க்கத்தில் நிலைநிறுத்துவதற்காக போரில் இருந்து பின்வாங்கி கொள்ளக்கூடிய முனாஃபிக்குகள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்திவிட விரும்புகிறான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளைகளிலே ஒன்று, இன்ஃபிரு ஹிஃபாஃபும் வ ஸிகாலா, நீங்கள் பலவீனர்களாக இருந்தாலும், நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தாலும், ஆயுதம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஆயுதம் இல்லாதவர்களாக இருந்தாலும், மெலிந்தவர்களாக இருந்தாலும், நல்ல வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் போருக்கு சென்று ஆக வேண்டும். போருக்கு செல்வதற்கு, போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் யார், பெண்களுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தான், அல்லது கை கால்களை இழந்தவர்கள், கை கால்கள் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று, அல்லது கண்ணில்லாத குருடர்கள், கண்ணில்லாதவர்கள் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, இவர்கள் போரில் இருந்து பின்வாங்கிக் கொள்ளலாம் என்று, தங்கிக் கொள்ளலாம் என்று. இவர்களை தவிர ஒல்லியாக இருந்தாலும் சரி, மொத்தமாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, வயோதிகனாக இருந்தாலும் சரி, நடக்க முடியும், ஆயுதம் தரிக்க முடியும் என்று இருந்தால் கண்டிப்பாக போரில் கலந்து கொண்டே ஆக வேண்டும். தபு போரிலே ஹிலால் இப்னு உமையா வயது முதிர்ந்தவர், எந்த அளவுக்கு என்றால் தன் மனைவியோடு சேருவதற்கு கூட உடல் வலிமை இல்லாத ஒரு வயோதிக நிலையில் இருந்தார். அவர் தபு போரிலே கலந்து கொள்ளாத காரணத்தால் 50 மேலாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பேசாமல் அவர் தடுத்து வைக்கப்பட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போரிலே கலந்து கொள்ளாத இந்த 3 பேரோடு நீங்கள் பேசக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தான். பிறகு அவர்கள் தௌபா செய்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்து அவர்களை மன்னித்தான். புரிகிறதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்துவிட்டால் அதற்கு முன்பாக எந்த உலக லாபங்களையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று பரிசுத்தமான இறை நம்பிக்கையுடைய மூமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்று பிரித்து விடுவதற்காகவும் இந்த போருடைய நன்மைகள் இந்த போருடைய காரணங்களிலே ஒன்று. அடுத்ததாக உலகத்திலே இப்படி ஒரு நியதியை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். என்ன, பெரும்பாலும் இப்படித்தான் மக்கள் ஆயுதங்களுக்கும் ஆயுதங்களுக்கு பயப்படுவது போன்று சுமூகமான உறவுகளுக்கு பயப்படுவதில்லை, அதற்கு பணிவதில்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய தீனை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள், அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள் எப்போது சுமூகமான பேச்சுவார்த்தைக்கும் சுமூகமான புரிந்துணர்வுக்கும் பணியவில்லையோ, கட்டுப்படவில்லையோ, அவர்களை மிரட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. மிரட்டி அவர்களை அடக்குவதை தவிர, ஆயுதங்களை காண்பித்து அவர்களை அச்சுறுத்தி அவர்களை பணிய வைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலையை அந்த காஃபிர்களே உருவாக்கிக் கொண்ட காரணத்தால், நீங்கள் போருக்குண்டான ஆயத்தத்தில் எப்போதும் இருங்கள், அதற்குண்டான தயாரிப்பிலே நீங்கள் இருங்கள், பலமோடு இருங்கள், வலிமையோடு இருங்கள், முழு கவனத்தோடு இருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போரை கடமையாக்கி அதனுடைய நன்மையாக குறிப்பிட்டான். நீங்கள் அதற்கு வலு உள்ளவர்களாக தயாரிப்புள்ளவர்களாக இருக்கும் போது எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள், உங்களை சீண்ட மாட்டார்கள்,
உங்களிடத்தில் பலவீனத்தை பார்த்தால் சீண்டுவார்கள், அல்லது உங்கள் மீது போர் தொடுக்க அவர்கள் துணிந்து விடுவார்கள். பலவீனமானவர்கள் என்று உங்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மீது போர் தொடுத்து உங்களை உங்களுடைய தீனிலிருந்து திருப்ப முயற்சிப்பார்கள், பலவிதமான தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். எனவே அவர்கள் தொந்தரவு கொடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் பயந்து கொள்ளும் விதத்திலே உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஜிஹாத் கடமையாக்கப்பட்ட அல்லாஹ்வின் பாதையிலே போர் கடமையாக்கப்பட்ட அந்த அடிப்படை நோக்கங்களின் நன்மைகளிலே ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய சூரத்துல் அன்ஃபாலுடைய 60வது வசனத்திலே சொல்கின்றான், நபியே முஃமின்களுக்கு கட்டளை இடுங்கள், உங்களால் முடிந்த அளவு வலிமைகளை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள், குதிரைப்படைகளை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் எதிரிகளை இதன் மூலமாக நீங்கள் அச்சுறுத்தலாம், உங்களுடைய எதிரிகளை அச்சுறுத்தலாம், இன்னும் நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு, அவர்களை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிவான். இன்று வெளிப்படையான எதிரிகளை விட மறைவான எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இதே நிலைமை தான் அப்போதும் இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி போர் தயாரிப்புக்காக அல்லாஹ்வின் பாதையிலே மூமின்களை தயார்படுத்துவதற்காக நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குண்டான கூலி உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படும். வாஅன்தும் லா துஸ்லமூன், நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். புரிகிறதா? அதுபோன்று சூரத்து தௌபாவுடைய 15வது 14வது வசனத்திலும் இந்த நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் நோக்கம் என்ன? வணக்க வழிபாடுகளோடு நின்று விடாமல், கவனமாக கேளுங்கள், வணக்க வழிபாடுகளோடு நின்று விடாமல் அல்லாஹ்வுடைய இந்த தீன் சமூக உறவுகளிலே படர வேண்டும், மக்களின் பொது வாழ்க்கையிலே இந்த மார்க்கம் ஊடுருவ வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த தீன் மஸ்ஜிதுகளிலும் சமூக உறவுகளிலும் பொருளாதார கொள்கைகளிலும் குற்றவியல் தண்டனைகளிலும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால்தான், மீண்டும் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய இந்த தீன் மஸ்ஜிதுகளிலும் குடும்ப உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் குற்றவியல் தண்டனைகளிலும் முழுமையாக அமல்படுத்தப்பட்டால்தான், நிறைவேற்றப்பட்டால்தான் இந்த உலகத்திலே நீதம் நிலைத்திருக்கும், இந்த உலகத்திலே அமைதி நிலைத்திருக்கும். அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு அநீதி இழைத்தவனிடமிருந்து உரிமை பறித்து கொடுக்கப்படும், பாதிக்கப்பட்டவனுடைய பாதிப்புக்கு தகுந்த நீதம் வழங்கப்படும். இஸ்லாம் ஆட்சி செய்யவில்லை என்றால், அதாவது இஸ்லாம் அதற்குரிய முழு அர்த்தங்களோடு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் ஆட்சி செய்வதால் அல்ல. எப்படி முஸ்லிம்கள் ஆட்சி செய்வதால் அல்ல, இஸ்லாமை பின்பற்றுகிற முஸ்லிம்கள். ஏனென்றால் இன்று முஸ்லிம்களை இரண்டாக பிரித்தாக வேண்டிய நிலைமை இருக்கிறது. இஸ்லாமை பின்பற்றுகிற முஸ்லிம் அல்லது தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற முஸ்லிம், அரபுகளிலும் சரி அதனைகளிலும் சரி, இஸ்லாமை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக இருக்கும் போது, இஸ்லாம் அவருடைய ஆட்சியிலே ஆட்சி செலுத்தும் போது, அப்போது இந்த நீதம் நேர்மை சத்தியம் உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். ஆகவே அல்லாஹ்வுடைய தீனுடைய அம்சங்களிலே ஒன்று மஸ்ஜிதிலே அல்லாஹு அக்பர் என்று கூறி தொழுகை நடத்தப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கு பிறகு வெளியே செல்லும் போது அங்கே களவு இருக்கக்கூடாது, அங்கே ஒழுங்கீனம் இருக்கக்கூடாது, ஒரு பெண்ணின் மீது தவறான பார்வை இருக்கக்கூடாது, தவறான முறையிலே ஒருவன் ஒரு பெண்ணின் மீது கை நீட்டி விடக்கூடாது, சொத்துகள் சூறையாடப்படக்கூடாது, திருடு இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, கற்பழிப்பு இருக்கக்கூடாது, கொள்ளை இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது. ஏன்? மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் தடை செய்தான், கொஞ்சம் இந்த வரலாற்று பின்னணிகளுக்கும் இந்த அடிப்படை காரணங்களையும் நாம் அலசிக் கொள்வது முக்கியம். மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் ஏன் தடை செய்தான்? விரும்பி விபச்சாரம் நடப்பதையும் அல்லாஹ் ஏன் தடை செய்தான்? மேலை நாடுகளிலே எப்படி விரும்பிக் கொண்டால் எது வேண்டாலும் செய்து கொள்ளலாம். எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நெருங்கக்கூடாது, ஒரு பெண் ஒரு ஆணை நெருங்கக்கூடாது. திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நெருங்கக்கூடாது, இது இஸ்லாமிய சட்டம். இந்த மதுவையும் சூதாட்டத்தையும் இந்த ஒழுங்கீனத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்ததற்கு காரணம் என்னவென்றால், நாட்டிலே வாழக்கூடிய நண்பர்களுக்குரிய சகோதரர்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த சபையில் உங்களோடு பழக்கம் வைத்துள்ள அத்தனை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதன் கெடுதியை, இதனுடைய கோர முகங்களை நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம், இதன் நேரிய கொள்கையின் பக்கம் அழைப்பது உங்கள் மீது கடமை, உங்களுடைய பொறுப்பு. இந்த சபையில் நீங்கள் இதை கேட்டதிலிருந்து நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரெல்லாம் மாற்றார்கள் உங்களோடு இந்த ஊரிலே இரக்கமான பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இஸ்லாமின் அருமையை அவர்களுக்கு புரிய வைத்து இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். நிச்சயமாக அவர்கள் இஸ்லாமை ஏற்பார்கள் இன்ஷா அல்லாஹ். என்ன, எந்த சமூகத்திலே மதுவும் சூதும் இந்த ஜினாவும் பரவுமோ அந்த சமூகத்தில் பாதுகாப்பு இருக்காது. முடிந்தது. பாதுகாப்பு என்றால் சேஃப்டி என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இரவு எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் சிறிய குழந்தை கூட வெளியே சென்று நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பலாம். பெண் எப்போது வேண்டுமானாலும் வெளியே சென்று வீட்டுக்கு திரும்பலாம். உயிர்களுக்கு பாதுகாப்பு, பொருளுக்கு பாதுகாப்பு, கண்ணியத்துக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு, அம்ன் என்று சொல்வார்கள் அரபியிலே, சேஃப்டி என்று சொல்வார்கள். இந்த பாதுகாப்பு மூன்று செயல்கள் மிகைத்துவிட்ட சமூகத்திலே அறவே இருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான போலீசுகளை, லட்சக்கணக்கான ராணுவங்களை, கோடிக்கணக்கான கேமராக்களை எல்லாம் நீங்கள் குவித்து வைத்துக் கொண்டாலும் சரி, பாதுகாப்பை கொடுக்கவே முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றான் சூரா அன்-நிஸா உடைய 105வது வசனத்திலே, நபியே, உங்களுக்கு நாம் வேதத்தை இறக்கி இருக்கிறோம், சத்தியமான வேதம் அது. மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பளியுங்கள். ஹுக்கும், அது கிரிமினல் லாவாக இருக்கட்டும், சிவில் லாவாக இருக்கட்டும், அல்லது குடும்பவியல் சட்டமாக இருக்கட்டும், அல்லது வியாபார பொருளாதார சட்டமாக இருக்கட்டும், அனைத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சட்டத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள். வலா தகுல்லில் காயினீன ஹசீமா, இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யாரெல்லாம் இந்த சட்டத்திற்கு மாறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் மோசடிக்காரர்கள். இந்த சட்டத்தை மீறி யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மோசடிக்காரர்கள். அத்தகைய மோசடிகளுக்காக வாதாடும் வாதியாக நபியே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வலா தக்குல்லில் காயினீன ஹசீமா. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிஹாதுடைய அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதுடைய நோக்கத்திலே ஒன்று, அல்லாஹுடைய தீன் மிகைத்து அல்லாஹுடைய சட்டங்கள் மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் செல்லுபடியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி மக்கள் தீர்ப்பளிக்கப்பட்டால்தான் அவர்களுக்குரிய முழுமையான பாதுகாப்பை அடைவார்கள். இதன் அடிப்படையில் தான் மதுவையும் சூதையும் விபச்சாரத்தையும் அல்லாஹ் தடை செய்தானே. காரணம் என்ன? இது ஒரு சமூகத்திலே பரவிவிட்டால் அந்த சமூகத்தில் பாதுகாப்பு என்பது இருக்காது. அந்த சமூகத்திலே கொலை அதிகமாகிவிடும், கொள்ளை அதிகமாகிவிடும், கற்பழிப்புகள் அதிகமாகிவிடும். எந்த விதமான நிம்மதியையும் அந்த சமூகம் அனுபவிக்க முடியாது. அது எவ்வளவுதான் வாழ்க்கையில் செழிப்பிலே உச்சத்தை அடைந்திருந்தாலும் சரி, அவர்கள் நிம்மதியை பாதுகாப்பை அடையவே முடியாது. ஆக இந்த அடிப்படையில் ஜிஹாதுடைய நோக்கங்களிலே ஒன்று அல்லாஹுவின் சட்டங்களை பூமியிலே நிலைநிறுத்துவது என்பதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தினான். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத்.
ஆக இந்த அடிப்படை நோக்கங்களுக்காக, மேற்கூறப்பட்ட இந்த அடிப்படை நோக்கங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜிஹாதை, அல்லாஹுவின் பாதையிலே போர் புரிவதை கடமையாக்கினான். சரி, இதுவரை புரிகிறதா? அடுத்த கட்டத்திற்கு வருவோம். மீண்டும் ஒரு முறை சில சின்ன சின்ன நிகழ்வுகளை நினைவுபடுத்திக் கொண்டு நம்முடைய தலைப்புக்குள் செல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துன்பங்களை அனுபவித்து உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்து விட்டார்கள். எங்கிருந்து? மக்காவிலிருந்து. அப்படித்தான் சஹாபாக்களுடைய நிலை. அங்குள்ள செல்வங்கள் வேண்டும், சொத்து வேண்டும், சம்பாதித்ததையெல்லாம் இங்கே எடுத்துக்கொண்டு வந்து விடுவோம், டிரான்ஸ்பர் செய்து கொண்டு வந்து விடுவோம் என்ற திட்டம் எல்லாம் அல்ல அவர்களுக்கு. உங்களுக்கு தெரியும், சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு குரானிலே அவர்களை பற்றி புகழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய வசனத்தை இறக்கினார். அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வரும்பொழுது அப்போது குரைஷிகள் எல்லாம் சுற்றி கொள்கிறார்கள். என்ன சுஹைப் அவர்கள் கேட்ட அந்த வார்த்தை, சலு ஓ பக்கீர் சாவி, எப்படி கேட்டார்கள்? ஓ பக்கீரே, எங்கிருந்து வந்தாய், எங்கள் நாட்டிலே சம்பாதித்தாய், செல்வங்களை எல்லாம் குவித்தாய், இப்போது நிம்மதியாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மதினா ஓடிவிடலாம் என்று நினைக்கிறாயா? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடமுட்டார்களா? இந்த காசுக்காக வேண்டியா நான் ஓடுகிறேன்? உங்களுக்கு என்ன வேண்டும், என் தோட்டம் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள், என் அடிமை பெண்கள் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய நான் சேகரித்த சம்பாதித்து வைத்திருக்கிற காசு வேண்டுமா, இன்னொரு இடத்தில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு என் மார்க்கம் தேவை, நான் சென்று விடுகிறேன். ஆகவேதான் உஸ்மான் போன்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற செல்வந்தர்கள், சுஹைப் போன்ற செல்வந்தர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தவுடன் இவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பேர் என்ன தெரியுமா? லில் ஃபுகராயில் முஹாஜிரீன், ஃபகீர் முஹாஜிர்கள். யாருக்கு அல்லாஹ் வைத்த பேர்? உஸ்மான் கனிக்கு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு வைத்த பேர் என்ன? ஃபகீர், ஏழையான முஹாஜிர்கள். ஏன்? மதினா வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, அங்கு அனைத்தையும் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இனி புதிய வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறார். இனி சம்பாதித்தால் தான் செல்வம், உடுத்திய உடையை தவிர பூமியில் அவர்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை. சரி, சூரத்துல் பக்கராவுடைய 207வது வசனம், சுஹைப் ரூமியை பற்றி அல்லாஹ் தெளிவாக ஒரு வசனத்தை இறக்கி விடுகிறான். சுஹைப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சேரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். சுஹைப், நீ செய்த வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், தங்களை தாங்களே விற்றுக் கொள்கிறார்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி. என்னுடைய காசு எல்லாம் நீ எடுத்துக்கொள், சம்பாதித்ததையெல்லாம் எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு, நான் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செல்ல வேண்டும். அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஃபகீராக துரத்தப்பட்ட நிலையிலே, துன்புறுத்தப்பட்ட நிலையிலே மக்கா வந்ததற்கு பிறகும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அடுத்த நிகழ்வுக்குள்ளார போறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு தேவை. எப்படி துன்புறுத்தப்பட்ட நிலையில், உயிருக்கு அச்சுறுத்தப்பட்ட நிலையில், சொத்துகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையிலே மக்காவிற்கு மதினாவிற்கு வந்தும், புரியுதா? துன்புறுத்தப்பட்ட நிலையில், உயிருக்கு அச்சுறுத்தப்பட்ட நிலையில், கொஞ்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்றைக்கு ராத்திரி கொண்டிருப்பார்கள். துன்புறுத்தப்பட்ட நிலையில், உயிருக்கு ஆபத்தான நிலையில், சொத்துகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையிலே நபியும் நபியின் தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹும் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் குறைஷிகளிடத்திலே சண்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கவில்லை. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அகில மக்களுக்கெல்லாம் கருணையாகவே தவிர நபியே நாம் உம்மை அனுப்பவில்லை. வந்ததற்கு பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு இணக்கமான உறவு ஏற்படுமா இஸ்லாம் அங்கே பரவுவதற்கு, முஸ்லிம்கள் அங்கே
அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு செல்வதற்கு என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக போரை பிரகடனப்படுத்தவில்லை. குறைஷிகளுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கவில்லை. அவர்களை தங்களுடைய போர் எதிரிகளாக அவர்கள் பார்க்கவில்லை. சரியா? எப்போதிலிருந்து அந்த நிலைமை ஏற்பட்டது? இங்கே நாம் சஹிஹுல் புகாரியுடைய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த நிகழ்வு ஏற்பட்டதற்கு பிறகுதான் சரி, இனி குறைஷிகள் அவர்களை சேர்ந்தவர்கள் நம்மை கொல்லுவார்கள், எங்கு பார்த்தாலும் நம்மை அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள், மதினா வந்ததற்கு பிறகும் நம்மை வாழ விடமாட்டார்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு இனி அடுத்து ஆபரேஷன் செய்து ஆக வேண்டும். எப்படி முத்திவிட்டது, இனி போரை தவிர வேறு வழி இல்லை. போர் மட்டுமல்ல, எந்தெந்த வழிகளில் எல்லாம் குறைஷிகளின் வலிமையை நசுக்க வேண்டும், அவர்களின் ஆற்றலை அடக்க வேண்டும் என்று முடிகிறதோ அத்தனை வழிகளிலும் அதை செய்தாக வேண்டும் என்ற நிலைமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளப்பட்டார்கள், நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்த நிகழ்வு என்ன உங்களுக்கு தெரியும். அன்சாரிகளுடைய தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் கூட அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. முந்தி பேசிய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் கூட இவர்களுடைய ஒரு வரலாற்றை ஒரு சின்ன சுருக்கமாக சொன்னார்கள், சரியாக கேட்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்ன பிரச்சனை? மதினாவில் உள்ள அன்சாரிகள், மதினாவில் உள்ளவர்கள் உம்ராவுக்காக வருவார்கள். முஷ்ரிக்காக இருந்த காலத்திலும் வந்தார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு உம்ரா செய்வதற்காக மதினாவிலிருந்து மக்கா வருகிறார்கள். ஆனால் மக்கா வந்துவிட்டாலும், இவர் ஒரு பெரிய தலைவர், பெரிய வீரராக இருந்தாலும், அங்கே மக்கள் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தவுடன் அவர்கள் நேரடியாக காபாவிற்கு செல்லாமல் உமையாவுடைய வீட்டுக்கு சென்றார்கள். சென்று, உமையா எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான நேரத்தை நீ பார்த்து கொடு, நான் உம்ராவிற்காக வந்திருக்கிறேன், காபாவை தவாஃபு செய்ய வேண்டும் என்று ஒரு அச்சுறும் அளவுக்குண்டான சூழ்நிலையை மக்காவிலே அங்கே பார்க்கிறார்கள். புரிகிறதா? உமையா தெரியும் பெரிய காஃபிர், இருந்தாலும் ஸஅதும் உமையாவும் நெருங்கிய நண்பர்கள் முந்தைய காலத்திலிருந்து. உமையா வியாபாரமாக வெளியே சென்றால், மதினாவை கடந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சாதிடத்தில் சென்றுதான் தங்குவான். சாதி ரவி அல்லாஹு மக்காவிற்கு வந்தால் உமையாவின் வீட்டில் தான் தங்குவார்கள். இரண்டு பெரிய தலைவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். உமையா சாதி ரவி அல்லாஹு அன்பு அவர்களை அழைத்துக் கொண்டு வெயில் கடுமையாக இருக்கிற நேரத்திலே வெளியே வருகிறான். அப்போதுதானே காபாவை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனா கொடிய சைத்தான் ஒருவன், அவன் தூங்குவானா? யார்? அபூ ஜஹல். அப்போது கூட அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், அவன் என்ன எண்ணத்திலே இருந்திருப்பான். மதீனா வாசியை பார்த்த உடனே, ஓ உமையா, உன்னோடு இருக்கிற இவர் யார்? தெரியாம கேட்கிறானா? தெரிந்து கொண்டு கேட்கிறான். அடுத்து சொல்வதை பாருங்கள், யார் இவர்? உமையா சொல்கிறார், இவர் சாத் என்பதாக. ஓ, அந்த அந்த சாத் தானா? காபாவை நீ நிம்மதியாக தவாபு செய்து விட்டு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டாயா? மதம் மாறிய எங்கள் இனத்தவர்களுக்கெல்லாம் நீ அடைக்கலம் கொடுத்து விட்டு அவர்களுக்கு உதவுவோம், அவர்களை பாதுகாப்போம் என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்கிறாயா? தனியாக நீ வந்திருந்தால் உயிரோடு உன் குடும்பத்திற்கு சென்றிருக்க மாட்டாய். என்ன வார்த்தையை சொல்கிறான்? நீ திரும்பி போயிடுவியா வீட்டுக்கு? நீ திரும்ப சென்று விடுவாயா வீட்டுக்கு? நீ தனியாக வந்திருந்தால் நீ திரும்ப சென்றிருக்க முடியாது என்று மக்காவின் முக்கியமான தலைவனாகிய அபூ ஜஹல் தனக்கும் மதீனா வாசிகளுக்கும் இடையே உண்டான அந்த வெறுப்பை, அந்த பழிவாங்கும் உணர்வை யாரிடத்திலே சொல்கிறான்? மதீனாவின் தலைவரிடத்திலே சொல்கிறான். என்றால் அங்கே என்ன அவன் அறிவிப்பு செய்கிறான்? எந்த நேரத்திலும் உங்கள் மீது நாங்கள் போர் தொடுப்போம், உங்களுக்கு இங்கே நீங்கள் பாதுகாப்போடு விசா வாங்கி கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்ன, மதீனாவிலிருந்து மக்கா வந்த அவர் என்ன செய்து கொண்டு வருகிறார்? விசா வாங்கி கொண்டு வருகிறார் மக்காவிற்கு. யாரிடத்திலே?
உமையா விடத்துல எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அந்த அக்ரிமெண்டோடு வந்ததால் நீ தப்பித்தாய், இல்லை என்றால் உன்னை கொன்றிருப்போம். ஏனென்றால் நீ எனக்கு எதிரி. யாரை பார்த்து சொல்கிறான்? மதீனாவின் தலைவரை பார்த்து சொன்னால், தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் அடுத்த பொதுமக்களுக்கு என்ன நிலைமை? இங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சுற்றி உள்ள ஆபத்தை புரிந்து கொள்கிறார்கள். இந்த செய்தியை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள். அந்த இடத்துல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கோழையாக திரும்பி விடவில்லை, அபு ஜஹலுக்குண்டான சரியான பதிலையும் சொல்லிவிட்டு தான் வருகிறார்கள். டே, நீ இப்படி மிரட்டுறியா எங்களை, என்னை கொண்டு விடுவாயா நீ? அதற்கு பிறகு மதீனாவை கடந்து உன்னுடைய வியாபார கூட்டம் எதுவும் செல்ல முடியுமா என்று இவர்களும் மிரட்டுகிறார்கள். அப்ப பதிலுக்கு பதில் மிரட்டல் ஆனவுடன் இரண்டு நாடுகளும், மக்கா மதீனா இரண்டு நாடுகளும் இப்போது ஒன்றுக்கொன்று எதிரிகளாக மாறிவிட்டார்கள் என்ற நிலைமை அங்கே ஏற்பட்டு விட்டது. இந்த நிலைமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். முதலில் இங்கே போரை அறிவித்தது யார்? யார் அறிவித்தார்கள்? அபூஜஹல் அறிவித்தான், மக்காவை சேர்ந்தவர்கள் அறிவித்தார்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு மூன்று விஷயங்களை சொன்னோம், அதற்கு பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. இது ஒரு நிகழ்வா? இது முதலாவது ஒரு பெரிய அச்சுறுத்தல், சாதாரணமான அச்சுறுத்தல் அல்ல இதுவும். இரண்டாவது என்ன செய்கிறான் இந்த அபூஜஹல்? மதீனாவிலே ஒருவன் இருக்கிறானே முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவன் இஸ்லாமை ஏற்கவில்லை. ஒரு பக்கத்தில் அவன் ஒரு தலைவனாக இருந்தான், அதாவது மதிப்பு மிக்கவனாக இருந்தான். தலைவர் என்றால் அந்த அவுஸ் ஹஜரஜ் இனத்திற்கல்ல, அவுஸ் ஹஜரஜ் எல்லாம் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தகுதியில இருந்தான். அதாவது பல நினைவுகளிலே நாம் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து வந்திருக்கவில்லை என்றால் இவனை அவர்கள் தங்களுடைய அரசனாக ஆக்கியிருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் மதிப்பு மிக்கவனாக இருந்தால் அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன், காரணம் என்ன? அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த நபி வந்துதான் நம்முடைய ஆட்சியை பறித்தார் என்ற பொறாமை குரோதத்தால் அவன் சமயம் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தான் எப்படி பழிவாங்கலாம் என்று. அபூஜஹலும் அபூஜஹலை சேர்ந்தவர்களும் தபால் எழுதுகிறார்கள். இது அடுத்த கட்ட விஷயம், இன்னும் மோசமான ஒரு நிலை. என்ன எழுதுகிறான்? உபைக்கு எழுதுகிறான், அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு எழுதுகிறான், எவ்வாறு நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள், அவரோடு மதம் மாறி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களோடு சண்டை செய்து அவர்களை கொன்றோ அல்லது அவர்களோடு நீங்கள் போரிட்டோ அவர்களை உங்களது ஊரிலிருந்து வெளியேற்றுங்கள். அப்படி நீங்கள் வெளியேற்றவில்லை என்றால் நாங்கள் முழு தயாரிப்போடு உங்கள் மீது போர் தொடுக்க வருவோம், உங்களில் உள்ள வாலிபர்களை நாங்கள் கொல்வோம், உங்களில் உள்ள பெண்களை எல்லாம் நாங்கள் அடிமைகளாக இழுத்துச் செல்வோம். புரியுதா? இந்த அளவிற்கு கடிதம் எழுதுகிறான் அபூஜஹல். இந்த கடிதத்தை பார்த்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு உபை, அதுவரை இஸ்லாமை ஏற்றிருக்காத தனது முஷ்ரிக் சகாக்களை அழைத்துக் கொண்டு நபியின் மீதும் நபியுடைய அந்த குறுகிய சின்ன எண்ணிக்கையில் உள்ள தோழர்களின் மீதும் போர் தொடுக்க மதீனாவிற்குள்ளே அவன் அவர்களை தாக்குவதற்கு தயாராகிவிட்டான். இந்த நிலைமையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, அபூ ஜஹலிடமிருந்து மக்காவின் தலைவர்களிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது உபைக்கு, இவன் போர் தொடுப்பதற்காக மதீனாவில் உள்ள முஸ்லிம்களை அழிப்பதற்காக தனது முழு பலத்தோடு தயாராகிவிட்டான் என்ற நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தவுடன் உடனடியாக தங்களின் முக்கியமான தோழர்களை அழைத்துக் கொண்டு அப்துல்லா இப்னு உபை இடத்திலே செல்கிறார்கள். பார்த்து சொல்கிறார்கள், குறைஷிகள் உங்களை மிரட்டியதால் நீங்கள் பயந்து விட்டீர்களா? குறைஷிகள் உங்களுக்கு உங்களுக்கு இணைக்க போகும் அநீதங்களை விட, உங்களோடு அவர்கள் செய்யும் அநீதங்களை விட நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ள போகும் அநீதம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய சகோதரர்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களால் கொல்ல நினைக்கிறீர்களா? புரியுதா? ஏனென்று சொன்னால் மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. தந்தை முஸ்லீமாக இருந்தால், தந்தை காஃபிராக இருந்தால் மகன் முஸ்லீமாக இருக்கிறார், மகன் முஸ்லீமாக இருந்தால் தந்தை
காபிராக இருக்கிறார். நான்கு சகோதரர்கள், மூன்று சகோதரர்கள் என்றால் கண்டிப்பாக இரண்டு நபர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது நீங்கள் இப்போது கொள்வதற்காக நீங்கள் முன் வந்தால் யாரை கொல்லப் போகிறீர்கள்? உங்களது பிள்ளைகளை கொல்லப் போகிறீர்கள், உங்களது சகோதரர்களை கொல்லப் போகிறீர்கள். நடப்பது இதுதான். ஆக அவன் போர் தொடுத்து வந்தாலோ அல்லது நீங்கள் போர் தொடுத்தாலோ நடக்கப் போவது இதுதான். உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இது புத்திசாலித்தனமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடனே உபை சற்று அறிவுரை பெறுகிறான். அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் உபையை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள் என்ன நிலைமை. நாம் அங்கிருந்து வந்தாலும் மக்காவை சுற்றி உள்ள மக்காவில் உள்ள காபிர்கள் நம்மை சீண்டாமல் இருக்க மாட்டார்கள், நம் மீது போர் தொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆகவே இங்கே இரண்டு விதமான ஆபரேஷன்ஸ் செய்து ஆக வேண்டும். ஒன்று என்ன, இந்த மக்கா வாசிகள் எதன் மூலமாக வலிமை பெறுவார்களோ, புரிந்து கொள்ளுங்கள், எதன் மூலமாக வலிமை பெறுவார்களோ, அது என்ன, வியாபாரம். மக்காவுடைய வியாபாரம் எங்கு நோக்கி இருந்தது, சிரியா நோக்கி இருந்தது, யமன் நோக்கி இருந்தது. பெரும்பாலான வியாபாரம் சிரியா நோக்கி இருந்தது. சிரியாவுக்கு செல்வதாக இருந்தால் மதினாவின் வழியாகத்தான் சென்றாக வேண்டும். ஆகவே இவர்களுடைய வியாபார வழிகளை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும். மேலும் இங்கே புரிந்து கொள்ளுங்கள், இந்த வியாபார வழிகளை தடுப்பதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வங்களை சூறையாடுவதை விரும்பவில்லை. எதை விரும்பினார்கள், பணிய வைப்பதற்கு வேறு வழி இல்லை. எதற்கு பணியை வைப்பதற்கு வேறு வழி இல்லை. அவர்களுடைய வியாபார வழித்தடங்களை எல்லாம் அச்சுறுத்தலுக்கு கொண்டு வந்தால்தான் அவர்கள் பணிவார்கள். ஏன், வியாபாரம் நடக்கவில்லை என்றால் வறுமை ஏற்படும், பட்டினி பசி ஏற்படும். அப்போது நிச்சயமாக இந்த திமிருத்தனம் காட்ட மாட்டார்கள், பணிந்து விடுவார்கள் என்பதற்காக வியாபார வழித்தடங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களின் போர்க்குழுக்களின் கண்காணிப்புக்கு உட்படுத்தினார்கள். புரிகிறதா, எந்த வழித்தடங்கள் வழியாக அவர்கள் மறைந்து சென்றாலும் அந்த வியாபார குழுக்களை அவர்கள் வழிமறித்து அவர்களை கைது செய்தார்கள், வியாபார பொருட்களை பறிமுதல் செய்தார்கள். இதற்குள்ள ஒரு காரணம் உங்களுக்கு சொன்னோம், ஒன்று வேறு வழி இல்லை பணிய வைப்பதற்கு. இரண்டாவது காரணம் என்னவென்றால், இந்த சொத்துகளில், இந்த செல்வங்களில் யாருக்கும் பங்கு இருக்கிறது, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஸ்லிம்களுக்கு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய சொத்துக்களை செல்வங்களை எல்லாம் பறிமுதல் செய்து அவர்கள் தங்களுடைய உடைமைகளாக ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போனால் அதிலே முஸ்லிம்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த செல்வங்களை கொண்டுதான் வியாபாரம் செய்து தங்களுடைய வலிமைகளை அவர்கள் பெருக்கிக் கொள்ள நினைத்தார்கள். இரண்டாவது, மூன்றாவது, இந்த செல்வங்களின் மூலமாக வெறும் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யவில்லை, மாறாக முஸ்லிம்களை அழிப்பதற்குண்டான பொருளாதாரங்களை திரட்ட நினைத்தார்கள். வெறும் வியாபாரத்துக்காக அவர்கள் வியாபாரம் செய்யவில்லை. இந்த நிலைமைக்கு பிறகு முஸ்லிம்களை அழிப்பதற்கு நமக்கு பொருளாதாரம் தேவை, அடிமைகளை வாங்குவதாக இருந்தாலும் போர் தளவாடங்களை வாங்குவதாக இருந்தாலும் முன்பை விட நம்முடைய போர் ஆயுதங்களை பலங்களை பெருக்குவதாக இருந்தால் அதற்கு பொருளாதாரம் தேவை என்ற காரணத்தினால் அவர்கள் முன்பை விட வியாபாரத்தை பெருக்கினார்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபார வழித்தடங்களை எல்லாம், பாதைகளை எல்லாம் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள். அங்கே தங்களுடைய ஒற்றர்களை அனுப்பினார்கள், அங்கே தங்களுடைய தோழர்களை குழுக்களாக அனுப்பினார்கள். மக்காவிலிருந்து மதினா வரை, பிறகு சாம் தேசத்தின் வரை கிராமங்களிலும் சரி, பாதைகளிலும் சரி, மலைப்பாதைகளிலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒற்றர்கள் இருந்தார்கள். வரலாற்றை படிக்காதவர்களுக்கு இந்த நிலைமை தெரியவே தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஒரு ரசூலாக, ஒரு நபியாக மட்டுமில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பல கோணங்களிலே நமக்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறார். இபாதத்திற்கு வழிகாட்டி, போருக்கு வழிகாட்டி, ஒரு ஆட்சியாளர் தன் சமூகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், ஆட்சி எப்படி செய்ய வேண்டும், ஒரு ராணுவ தளபதி ராணுவத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அத்தனை பக்கங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒற்றர்களுக்கு என்ன வேலை, மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் அசைந்து விட்டால், அதாவது புறப்பட்டு விட்டால், செய்தி எங்கே வந்துவிடும்,
இங்கே வந்துவிடும், மதினாவிற்கு வந்துவிடும். அவர்கள் எந்த வழியிலே எப்போது செல்கிறார்கள் என்ற அத்தனை விவரங்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து விடுவார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறிப்பார்கள். இப்படி மறிப்பதற்காக நடந்த முயற்சிகளில் சில முயற்சிகள் வெற்றி பெற்றன, சில முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, அதாவது அவர்கள் கண்ட அந்த போருடைய அந்த முன் ஏற்பாடுகளில் சிலவற்றை பார்த்தோம், விரிவாக சிலவற்றை பார்த்தோம். அதில் ஒன்றுதான் இந்த வியாபார வழித்தடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறித்தது. சரி, சில வியாபார வழித்தடங்களை தங்களுடைய சஹாபாக்களின் குழுக்களை அனுப்பி மறித்தார்கள். ஏனென்றால் அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் எடுத்துட்டு போயிருப்பாங்க சாமான, அதை பறிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் போதும். ஏனென்றால் வியாபாரிகளாக போகும்போது அவர்கள் பெரிய ஆயுதங்களோடு தயாரிப்புகளோடு செல்லவில்லை. ஆனால் இங்கிருந்து செல்லக்கூடிய மதீனா முஜாஹிதுகளோ வீரர்களோ முழு ஆயுதங்களோடு அதற்குண்டான தயாரிப்போடு சென்றார்கள். ஆகவே அவர்களை எதிர்ப்பதற்கு சிறு சிறு குழுக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். சரி, இப்படியே நடக்கும் போது கடைசியில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நாம் நேற்று கூட சுட்டிக்காட்டினோம். அதாவது அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சிறு குழு மக்காவின் வியாபார குழுக்களை, வியாபார ஒரு கூட்டத்தை வழிமறிப்பதற்காக அனுப்பப்பட்ட போது அங்கே சண்டை ஏற்பட்டு அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு ஒருவரை கொண்டு விடுகிறார்கள், இருவரை கைது செய்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் இவங்க போறதுக்குள்ளார அவங்க தப்பிச்சிருப்பாங்க, இவங்க ஒரு வழியில வரும் பொழுது அடுத்த வழியில அவங்க போய் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இப்படியே மாறிக்கொண்டே இருந்தது. அபு ஜஹல் அவ்வளவு உஷாராகல. ஆனா எப்போது இந்த அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த படையினால், இந்த கூட்டத்தால் தனக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, தனது வியாபார கூட்டங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்பதை அபு ஜஹலும் அபு சுஃபியானும் அறிந்து கொண்டார்களோ அப்போதிலிருந்து ஒரு முடிவு கட்டி விட்டார்கள். ஆஹா, நம்ம நினைக்கிறது மாதிரி அல்ல நிலவரம். நாம் தீட்டும் திட்டங்களை விட முஹம்மது தீட்டுகிற திட்டம் மிகவும் ஷார்ப்பானது, துல்லியமானது. இனி நமக்கு பாதுகாப்பு கிடையாது வியாபாரத்திற்கு மதினாவை கடந்து செல்வது. அப்படி கடந்து செல்வதாக இருந்தால் நாமும் ஒரு பெரிய பலத்தோட தான் போயாக வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அப்படி வந்தப்ப கூட சரி, எதுக்கு நமக்கு இடையில பிரச்சனை, நம்ம சுமூகமா போயிடுவோம் என்று வந்தானா? இப்ப பாருங்க, ஒரு ஆபத்து தன்னை சூழ்ந்து கொண்டது என்பதை அறிந்ததற்கு பிறகாவது அவன் அமைதியாக மாறினானா என்றால் மாறவில்லை. அப்படியா, நீங்க எத்தனை பேர் அனுப்புவீங்க பார்ப்போம், நாங்கள் அதுக்கு மேல பாதுகாப்போட எங்களுடைய வியாபார கூட்டத்தை அனுப்புவோம் என்றுதான் அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை அனுப்பும் போது 30 வீரர்களோடு அனுப்புகிறான். அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம் பெரிய செல்வத்தை, திருகங்கள், தீனார்களை எடுத்துக்கொண்டு ஷாம் செல்கிறார்கள். அங்கிருந்து வியாபார பரிமாற்றங்கள் செய்து தங்கி அங்கிருந்து போருக்கு தேவையான சாமான்களையும் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான சாமான்களையும் வாங்கி வருவதற்காக. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சேருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அபு சுஃபியான் சிரியா சென்று, ஷாம் சென்று வியாபாரங்களை முடித்துக் கொண்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலைமையிலே ஏறக்குறைய 313 அல்லது 340 தோழர்களை அழைத்துக் கொண்டு அந்த வியாபார கூட்டத்தை வழிமறைப்பதற்காக, அந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புறப்படுகிறார்கள். இங்கே சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 300 மேல. அங்கே அபு சுஃபியானுடைய வியாபார குழு, அந்த குழுவுக்கு பாதுகாப்புக்காகவே 30 வீரர்கள் வர்றாங்க. அப்ப அந்த குழுவுல எவ்வளவு பெரிய சாமான இருக்கும், எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கும். இப்ப இங்க முடிவாகிவிடு, இந்த அபு சுஃபியானுடைய பொருளாதாரம் மக்கா சென்றால் நிச்சயமாக அடுத்து ஒரு பெரிய விளைவை முஸ்லிம்கள் சந்தித்தாக வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை வழிமறைத்து அவர்களுடைய செல்வங்களை பறிமுதல் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த போரைத்தான் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய பத்ர் போர் என்று சொல்லப்படுகிறது. போர் எப்படி நடந்தது, போருடைய விளைவுகள் என்ன என்பதெல்லாம் நீண்ட விவரங்கள். இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம்? போருடைய தொடக்கம் எப்படி அமைந்தது, போருடைய முடிவு எப்படி அமைந்தது, இந்த போரில் நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடங்கள் என்ன? போரை நீங்கள் விரிவாக விதாவாரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரஹீக்கில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு ஏறக்குறைய ஒரு 30-25 பக்கத்திலே அந்த வரலாறு இருக்கிறது. கண்டிப்பாக எடுத்து படித்து பாருங்கள். ரஹீக் என்ற புத்தகம் உங்களுக்கு எல்லாம் அநேகமாக தெரியும் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை விரும்பி செல்லவில்லை, கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் செல்லவில்லை. வியாபார கூட்டத்தை கைப்பற்றி அவர்களுடைய அந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை விட்டு விடுவது, அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய நோக்கம். இந்த செல்வத்தினால் தானே அவர்கள் இவ்வளவு அடிச்சாட்டியும் செய்கிறார்கள், அது பறிமுதல் செய்யப்பட்டு விட்டால் அவர்கள் அடங்கி விடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய நோக்கமாக இருந்தது. இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், நீங்கள் ஒன்றை நாடினீர்கள், நான் ஒன்றை நாடினேன். நீங்கள் வியாபார கூட்டத்தை அடைய வேண்டும் என்று நாடினீர்கள், நானோ ஆயுதம் தரித்த கூட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஏன் தெரியுமா? லியுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி வயக்பா தாபிரல் காஃபிரீன், சத்தியத்தை அல்லாஹ்வுடைய வசனங்களோடு நிலைநாட்ட வேண்டும், காஃபிர்களின் வேர்களை அறுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் அல்ல என்று அல்லாஹ் நபிக்கு வசனத்தை இறக்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்கிறார்கள், நடக்கப்போவது வேறு என்று. அதற்கு ஏற்ப சூழ்நிலை அமையுமா இல்லையா? எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டத்தை தேடி அவர்கள் தங்களுடைய படைகளை அழைத்து சென்று கொண்டிருக்க இங்கே அபூ சுஃபியானோ சாதாரண மனிதர், அவர் போர் தந்திரங்கள் தெரிந்தவர், வியாபார வழித்தடங்களை கண்காணிப்பதிலே மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர், இவ்வளவு பெரிய செல்வங்களை குறைஷிகள் அமானிதமாக வியாபாரத்திற்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி பாதுகாத்து செல்வது என்பதிலே மிக துல்லியமான தூர நோக்கு தொலைவு நோக்கோடு இருந்தார். ஆகவே இவர் இந்த 30 பாதுகாப்பு வீரர்களை தன்னோடு எப்போதும் வைத்திருக்காமல் தான் செல்வதற்கு முன்னால் ஏறக்குறைய ஒரு 10 மைல் இந்த பக்கம், 10 மைல் இந்த பக்கம், 20 மைல் இந்த பக்கம் என்று அவர்களை விரட்டி விடுவான். சென்று பார், எங்கேயாவது எதிரிகளின் நடமாட்டம் இருக்கிறதா என்று. தன்னோடு கொஞ்சத்தை வைத்துக் கொண்டு ஒரு சில குதிரை வீரர்களை இப்படியே பல வழிகளிலே பிரித்து அனுப்பி செய்திகளை கொண்டு வா, என்ன நடக்கிறது மதினாவை சுற்றி, ஏதாவது நம்மை எதிர்பார்த்து ஏதாவது அங்கே போராளிகள் இருக்கிறார்களா, இப்படி அவர் அனுப்பி கொண்டிருக்க செய்தி வருகிறது, மதினாவிலிருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. அவ்வளவுதான். இங்கே அபூ சுஃபியான் சுதாரித்துக் கொள்கிறார், நிச்சயமாக நம்மை வழிமறிப்பதற்குத்தான் இவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள், இந்த நேரத்திலே இவர்கள் புறப்படுவதற்கு வேறு வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொண்டவுடனே தானாகவே இந்த மதினாவாசிகளின் நிலைமைகளை துப்பறிவதற்காக புறப்படுகிறார். புறப்பட்டு போனா அந்த இடத்துல ஒருத்தர் பார்க்கிறார், அதாவது அந்த ரெண்டு பேரும் சந்திப்பதற்கு சரியான ஒரு இடமாக அந்த பதில் வழி இருந்துச்சா இல்லையா, அந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் போய் பார்த்தா இங்க யாராவது வந்தாங்களா என்று கேட்டார். அங்க இருக்கவங்கள்ட்ட ரெண்டு பேர் வந்தாங்க, தண்ணி எடுத்துட்டு போனாங்க என்று சொன்ன உடனே, அப்படியா, அந்த ரெண்டு பேர் வந்து எங்க தங்குனாங்க, எந்த இடத்துல அவங்களுடைய ஒட்டகைகளை நிறுத்தினார்கள் என்று கேட்டு அங்க போய் பார்க்கிறார். பார்த்தா அந்த இடத்துல ஒட்டகத்தின் சாணம் இருக்கிறது. அறிவு பாருங்க, அபூ சுஃபியானுடைய அறிவு. ஒரு குச்சியை எடுத்து அந்த ஒட்டகத்தின் சாணத்தை கிளறி பார்க்கிறார். கிளறி பார்த்தால் அதில் உடைந்த பேரித்தம்பழ கொட்டைகள் இருக்கின்றன. ஆஹா, இது நிச்சயமாக மதினாவின் ஒட்டகைகள் தான் என்பதை புரிந்து கொண்டு இந்த இடத்தில் நாம் வருவதை எதிர்பார்த்துத்தான் இவர்கள் இங்கே எங்கேயோ மறைந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக தனது வியாபார குழுக்கடத்திலே திரும்பி அந்த இடத்திலிருந்து நேரடியாக கடற்கரை நோக்கமாக, சைஃபுல் பஹ்ர் நோக்கமாக, ஏறக்குறைய நல்ல தூரம், அது வழியாக அங்கே சென்று விட்டு இதே நேரத்திலே அபூ ஜஹல் குரைஷிகளுக்கு ஒரு தபால் எழுதி அனுப்புகிறான், உங்களுடைய வியாபார கூட்டம் ஆபத்திற்கு இலக்காகிவிட்டது, அதை பாதுகாக்க நீங்கள் புறப்படுங்கள் என்று வேகமான ஒரு குதிரை சவாரி இடத்திலே கொடுத்து அனுப்புகிறான். அது மட்டுமல்ல, செஞ்சது வேணாம், முதல் வேலை என்ன, வழியவே மாத்திட்டாப்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், பத்ர் வழியாகத்தான் வருவார்கள் என்று பத்ருக்கு அருகிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அபு சுஃபியான் சைஃபுல் பஹர் வழியாக கடற்கரை ஓரமாக சென்று, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுதான் விரட்டி வந்தாலும் அதற்குள் மக்கா சென்றடையலாம் என்ற தூரம் வரை சென்று வந்து விடுகிறார். அங்கே வந்தவுடனே திரும்ப தபால் எழுதுகிறாப்ல யாருக்கு, அபு ஜஹலுக்கு தபால் எழுதுகிறாப்ல, நம்ம எல்லாம் நிம்மதியா வந்துட்டோம், நீங்க மக்கால இருந்து புறப்பட்டு இருந்தாலும் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், உங்களுடைய வியாபார கூட்டம் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்றால் இங்கே அபு ஜஹல் என்ன சொல்கிறான், அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஏனென்றால் அவ்வளவு மதுவோடு பாடக்கூடிய பெண்களோடு அவ்வளவு பெரிய ஒரு ஆக்ரோஷத்தில் வந்திருக்கிறான். என்ன சொல்லி வருகிறான், முகம்மது இடத்தில் முகம்மதின் கூட்டத்தார்களை ஒழிப்போம், இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் இந்த அரபிய தீபகற்பத்தில் நடக்கக்கூடாது, இனி ஷிர்கை தவிர எங்களுக்குள்ள ஆதிக்கத்தை தவிர வேறு யாருக்கும் எந்த ஆதிக்கமும் இருக்கக்கூடாது என்று அந்த ஆணவத்திலே பெருமையிலே வருகிறார். இந்த அடிப்படையில் தான் பத்ரிலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குரைஷிகளுடைய படைக்கும் ஏற்படுகிறது. நாளைக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க.